மூன்றாம் பிறையை பற்றி நபிகள் நாயகம் தெளிவான கருத்துக்களை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். அதற்குண்டான விளக்க உரைகளை குரு இதில் கொடுக்கின்றார்கள் என்றால் பூர்ண நிலவாக இருக்கக்கூடிய சந்திரன் மற்ற கோள்கள் மறைக்க அந்த உணர்வு அதிகமாக படரப்படர அது முழுமையாகவே மறைந்து விடுகின்றது. ஆனால் அப்படி மறைந்த அந்த சந்திரனுக்கு மீண்டும் ஒளி கொடுக்க அந்த மேற்கே பார்க்கக்கூடிய நிலைகளாக அந்த வெள்ளிக்கோளினுடைய அந்த உணர்வுகள் அது கிடைக்க பரப்பும்போது அது மீண்டும் ஜீவன் பெற்று அந்த சூரியனுடைய கதிர்களை பெற்று பெற்று அது மீண்டும் வெளிச்சமாக அந்த ஒளியான நிலைகளை அது பெறக்கூடிய பருவமாக அது வருகின்றது. ஆக அங்கே கிழக்கே பார்க்க வைக்கும் அது போன்ற நிலைகளை சாஸ்திரங்கள் காட்டப்பட்டிருந்தாலும் நபிகள் மக்கள் அந்த உயர்ந்தநிலை பெறுவதற்காக அவர் இது போன்ற உணர்வுகளை இயற்கையுடைய நிலைகளை உணர்ந்தறிந்து அந்த மறைந்த நிலைகளை அந்த ஒளியான நிலைகள் பெறுவதற்கு இருளை நீக்கி பொருள் காணும் நிலையில் பெறுவதற்கு அவர் உருவாக்கி கொடுத்த இந்த தத்துவ பிரகாரம் அந்த இருள் சூழ்ந்த நிலவுக்கு எப்படி அந்த வெளிச்சத்தை அங்கே ஊட்டுகின்றதோ அந்த நிலைகள் பெற்ற பின் அது எப்படி அந்த வெளிச்சமான நிலையில் அது காட்டுகின்றதோ அந்த மூன்றாம் பிறை என்ற நிலையில் அவர்கள் அத்தகைய காலத்தை தேர்ந்தெடுத்து மக்கள் தீமையான உணர்வுகள் தங்களுக்குள் அது ஜீவன் பெறக்கூடாது ஆக அதை நோன்பு என்று காண்பித்து எந்த தீமையான உணர்வுகள் நாம் நுகராது அந்த உடல் நமக்குள் அந்த உமிழ்நீராக அந்த அணுக்களாக உடலுக்குள் சென்று உருவாகாதபடி அதை ஒரு நோன்பாக அதாவது விரதமாக அதை நாம் ஒரு வைராக்கியமாக தீமை அந்த இருள் சுழற்சியும் உணர்வுகளை நுகராதபடி அருள் ஒளியின் சுடரை நாம் நுகர வேண்டும். அந்த உணர்வுகளை நாம் வளர்த்திலும் நிலையாக அதை அந்த உதாரணமாக அந்த உணர்ச்சிகளை ஊட்டும்படி செய்து அந்த பிறை சந்திரனை அது எப்படி இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து விடுபட்டு ஒளியின் சுடராக ஒளி வீசக்கூடிய அந்த பருவம் பெறுகின்றது. இதுபோன்று வாழ்க்கையில் நம்மை அறியாது தீமைகள் வரும் காரணங்கள் அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அருள் ஒளியின் உணர்வுகளை நமக்குள் சுவாசித்து இருளை பிளந்து ஒளியான உணர்வின் தன்மையாக நமக்குள் அது பூர்ண நிலா அது ஆகக்கூடிய தகுதிக்கு எப்படி வருகின்றதோ இதுபோன்று இந்த வாழ்க்கையில் நாம் மனிதன் அந்த பூர்ண நிலைகள் பெற வேண்டும் என்பதையே இங்கே இந்த உணர்ச்சிகளை ஊட்டி ஆக அந்த பிறை சந்திரனை அது உணர்த்தப்பட்டு அதன் மூலமாக அரும்பெரும் சக்திகளை நாம் பெற்று இந்த வாழ்க்கையில் ஒளியான நிலை பெறுவதற்கே அவர் தத்துவத்தை கொடுத்தார். ஆனால் அந்த தத்துவத்தை அவர் கொடுத்திருந்தால் இந்த மூன்றாம் பிறையை பார்த்தால் நமக்கு இந்த உடல் வாழ்க்கைக்கு நல்லது என்று இதை போன்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஞானி காட்டிய நிலைகளை அறியவில்லை என்பதை குரு இதில் சுட்டி காண்பித்து இந்த வாழ்க்கையில் வரும் இருளை போக்கக்கூடிய நிலைகளை ஞானிகள் காட்டிய அந்த பேருண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டு அவர் சூட்சமமாக உணர்த்திய நிலைகளை நாம் அறிந்து கொண்டு அந்த அருள் உணர்வுகளை நாம் பெற்று வாழ்க்கையில் வரும் இருளை போக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அந்த வாழ்க்கையை வழி நடத்த வேண்டும். அவர் உணர்த்திய உண்மைகளை நாம் பெறுதல் வேண்டும் என்பதற்கு குரு இதை தெளிவாக்குகின்றார்கள்.
இப்படி பூர்ண நிலமாக இருந்து அது தீவிரை ஆகின்றதோ இதை போல மனிதனான பிறருடைய தீமைகளை கேட்டறிந்து நமக்குள் அறிந்திடும் அறிவின் தன்மை மங்கி மங்கி நமக்குள் அது நிறைய குறைந்து குறைந்து அடுத்த மனித பெரிய அற்றாத நிலைகள் கொண்டு தீவிரையான நிலைகளை மனித உறவை மாற்றிவிடும் நமது உயிர். ஆகவே இன்று முழுமையாக பெற்ற அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் நிலைகளை நாம் பெற்றோம் என்றால் நிச்சயம் நாம் ஒளியின் சுடராக எங்கும் நிலைத்திருக்க முடியும். ஆக அன்று நபிகள் நாயகம் தீமையுடைய நிலைகளை தேய்வடையாக வளரும் நிலைகள் கொண்டு உன்னுடைய வளர்ச்சியில் இருளை போற்று ஒளியாகும் என்று சொன்னார். ஆகவே அதனைத்தான் அவர் அதே நிலைகள் கொண்டு நீர்க்க பார்க்க வைத்து அதனின் தொடர்கொண்டு இன்று சூரியனின் ஒளிக்கதருடைய நிலைகளை ஆக அதனுடைய மற்ற கோள்கள் தடைப்படுத்தினாலும் அதை விரிவாக்கி தன் ஒளியின் சிகரமாக அது ஓங்கி வளர்வது போல மனிதனின் வாழ்க்கையை இருளை போக்கி ஒளியின் சன்மையாக உன் உயிருடன் ஒன்று ஒளியாக நீ மாறு என்று அன்றைய நிலைகள் கிழக்க பார்க்க வணங்கினாலும் நேர்க்க பார்க்க இந்த உணர்வின் தன்மை கொண்டு இதனைப் போல புரைச்சந்திரன் வளர்வது போல உன் வாழ்க்கையில் இருளை போக்கி ஒளியின் தருணமாக நீ வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் இத்தகைய நிலைகளை சொன்னார். அதை யாரும் அவருக்குள் இருப்போர் உணரவில்லை. இந்த மூன்றாம் பறையை பார்த்துவிட்டால் எனக்கு தொழில் வளரும், என் குடும்பம் வளரும், என் கஷ்டம் போகும் என்ற இந்த நிலைகளைத்தான் மூன்றாம் பறைக்கு அந்த மதத்தில் மட்டுமில்லை இந்து மதமும் தேடி போய் மூன்றாம் பறையை பார்த்த எனக்கு மோச்சு என் கஷ்டம் எல்லாம் போய்விடும் என்று அந்த மூன்றாம் பறையை வாசித்த பின்தான் அவருடைய விரதங்களும் நோன்புகளும் புரிகின்றார்கள். அந்த விரதத்தின் தன்மை என்ன? தனக்குள் தீமையே இல்லாது தீமைகள் உட்புகாது நாம் இருக்க வேண்டும் என்று இந்த நோன்பினை வளர வைக்கின்றார். அந்த நோன்பினை வேறு யாரும் இல்லை, உமிழின் நிலைகள் உமிழ்நீரை துப்புகின்றனரை தவிர எதையும் விழுங்கக்கூடாது என்று. ஆக எவ்வாறு இது விழுங்கக்கூடாது என்ற நிலைகளை அவர் சொல்லியுள்ளார். ஆக ஒவ்வொரு நிமிடமும் ஊய உயர்ந்த நிலைகளை மக்களின் நிலைகளை தெளிவாக்க வேண்டும் என்று இந்த உமிழ்நீரை சுரக்க வேண்டும். தீமைகளை நீர் திருப்பிவிட வேண்டும். தீமைகள் தனக்குள் வராதபடி அந்த நினைவின் தன்மை தனக்கும் நுகர வேண்டும் என்றுதான் அவர் சொன்னாரே தவிர உமிழ்நீர் சுரப்பதை திருப்பிவிட்டு அதனை நோன்பின் தன்மை வரப்படும்போது இருகூர்ந்த நிலைகளை உணவாக உட்கொள்ளச் சொல்லவில்லை. ஆக உயர்ந்த உணர்வின் தன்மையை தனக்குள் உணவாக உட்கொள். தீமையின் நலகை நுகராதே. தீமைகள் எங்கே இருந்தாலும் அது நுகராது. அனைவரும் நன்மைகள் தர வேண்டும் என்ற நிலைகளைத்தான் அந்த நோன்பினை நமக்குள் எடுத்து தீங்கான உணவு நுகரப்படும் போது உனக்குள் இருளின் தன்மையை வரும். ஆக பொறை சந்திரனாக இருந்து அனைவரும் மகிழ வேண்டும் என்று கதிரவனின் ஒளிகொண்டு எப்படி பூர்ண நிலவாக மாறுகின்றதோ இதைப்போல உன் வாழ்க்கையில் வளரும் தன்மையை நீ பெற வேண்டும் என்றுதான் அவருடைய சாஸ்திரங்கள் கூறப்பட்டது. அதிலே எல்லக்கூடிய நிலைகள் நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும்.
பரமாத்மா, ஆத்மா, ஜீவாத்மா, உயிராத்மா, காயத்ரி, அந்த முழுமை பெற்ற நிலை, இது பற்றி குருநாதர் இதில் விளக்கமாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். பல கோடி சரீரங்கள் பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வுகளை சுவாசித்து அந்த உணர்வின் மனங்களை, அந்த சத்துக்களை நாம் இந்த ஒவ்வொரு உடலிலும் அது விளைய வைத்து அது வடித்துக் கொண்ட நிலைகள் தான் உயிராத்மாவிலே அது விளைகின்றது. அந்த அணு சிசுக்கள் எந்த மனமோ, எந்த சத்தோ, எந்த உணர்வோ, அந்த வடிக்கப்பட்ட நிலைகள், அந்த உயிராத்மாவை சேர்ந்த நிலைகளுக்கு அப்போதான் அடுத்த சரீரம் பெறுகின்றோம். ஆனாலும் அந்த உயிராத்மாக விளைந்த பின் இன்று மனிதனாக நாம் தோன்றினாலும் இன்று நமக்கு முன் பரவி கிடப்பது, அதாவது இந்த காற்று மண்டலம் என்று சொல்லுகின்றோமோ, இதில் எதை நாம் எண்ணி எடுக்கின்றோமோ அது பரமாத்மாவாக அது இருக்கின்றது. இதில் நாம் எண்ணி எடுக்கக்கூடிய உணர்வுகள் நம் உடலுக்கு அருகில் அந்த எந்த மனமோ, எந்த எண்ணமோ, எந்த குணமோ, எந்த உணர்வோ, எந்த நினைவோ நம் உடலில் அந்த ஈர்ப்புக்கு, அந்த ஈர்ப்பு வட்டத்திற்குள் அது வந்துவிட்டால் இப்படி இப்பொழுது ஒரு ஃபேனை சுற்றினால் அது எப்படி அதனுடைய சுற்றி ஒரு காற்று மண்டலம் வருகின்றதோ, இது போன்று நம் உடலை சுற்றி இந்த காற்று மண்டலம் ஒன்று. வெளியில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவிலிருந்து நாம் கவர்ந்த உணர்வுகள், அந்த அலைகள் நமது உடலை சுற்றி அது வரப்பட, நம் ஈர்ப்பில் வரப்படப்போம் போது இது ஆத்மா. இந்த ஆத்மாவில் இருந்துதான் நாம் சுவாசிக்க முடியும். இந்த சுவாசித்த நிலைகள் நம் உயிரிலே பட்டு உமிழ்நீராகி நாம் சாப்பிட்ட ஆகாரத்துடன் கலந்து இரத்தத்திலே இணைந்து அது எந்த குணத்தின் உணர்வோ, எந்த மனமோ, எந்த சத்தோ அது அங்கே வடிக்கப்பெற்று அதற்குள் நுண்ணிய நிலைகளாக அணுக்களாக விளைந்து ஜீவ அணுக்களாக, ஜீவ ஆன்மாக்களாக மாறுகின்றது. அங்கு புறத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா நமது ஆன்மாவாகி நம் உடலுக்குள் விளைந்தால் ஜீவாத்மாவாக விளைகின்றது. இப்படி இந்த ஜீவாத்மாக்கள் எந்த உணர்வின் வலுக்கள், அந்த வடித்துக் கொண்ட உணர்வுகள் வலிமை பெறுகின்றதோ அதில் விளைந்த நுண்ணியது நம் உயிரின் அணைப்பிலே, உயிருடைய சுழற்சியிலே இன்று ஒரு நாம் ஒரு பாலை அது காய்ச்சி அதை உறைவூற்றி மோராக கடைந்து அதிலிருந்து நாம் எப்படி அந்த மத்தியிலே ஒட்டக்கூடிய நிலைகள் அது வெண்ணையாக அது ஒட்டுகின்றதோ, இதுபோன்று இந்த உடலில் இந்த உயிரால் இயக்கப்பட்ட உணர்வுகள் அது வடித்தெடுக்கக்கூடிய நிலைகள் உயிராத்மாவாக அது சேர்கின்றது. ஆக இந்த உடல் வாழ்க்கையில் நாம் எதை அதிகமாக நமக்குள் வடித்தெடுக்கின்றோமோ அது உயிராத்மாவாக சேர்ந்த நிலைகளைத்தான். அது காயத்ரி. காயத்ரி என்றால் ஒரு முழுமை பெற்றது. ஆக சூரியனுடைய காந்த சக்தியால் அலைகளாக கவரப்பட்ட நிலைகள் இந்த காற்று மண்டலத்திலே அது பரவி பல உணர்வின் தன்மைகளாக இருப்பதை நாம் எண்ணி எடுத்து கவர்ந்து இதுபோன்று நம் உயிராத்மாவாக அது சேர்க்கப்பட போகும்போது, அந்த முழுமை பெறப்பட போகும்போதுதான் இது காயத்ரி. காயத்ரி என்றால் முழுமை பெற்றது, ஒரு வித்தின் தன்மையாக அடைகிறது. ஆனால் காயத்ரி மந்திரம் என்று நாம் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த காயத்ரி என்பதனுடைய முழுமையான பொருளை குரு இதில் நமக்கு தெளிவாக்குகின்றார்.
தன்னை தற்காத்துக்குள்ள குழுவிலிருந்து மனிதனாக வர வேண்டும். தான் ஒவ்வொரு உணவின் சக்தி தன் உடலுக்குள் சேர்க்கப்பட்டு சேர்த்துக் கொண்ட உணவுக்கப்போ உடலின் அமைப்பாகி இதை போல நாம் பரிணாம வளர்ச்சி ஆகி எத்தனையோ கோடி இலைகளுடைய நிலைகளை, தாவர இனங்களை, உயிரினங்கள் அது உட்கொண்டு அந்த உணர்வுக்கொப்பு அதை எண்ணத்தின் நிலையும் அதனதன் உணர்வுக்கொப்ப தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வை சுவாசிச்சு தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணவின் தன்மை தனக்குள் வினையாக சேர்த்து அது கலந்துடந்து உணர்ந்த அந்த உணவின் அணுவின் தன்மையை அதற்குள் விளைந்தது உயிரான தன்மை தனக்குள் தனக்கு உயிராத்மாவாக சேர்த்துக் கொள்கின்றது. ஆக அது உயிராத்மா. புறத்திலே இருக்கிறது பரமாத்மா. பரமான இந்த எல்லைக்குள் பரந்து நிரப்பும் இச்சக்தி தான் பரமாத்மா. அதிலிருந்து நாம் நினைக்கும் இந்த உணர்வின் சக்தியை தான் ஈர்க்கும் போது தன் உடலின் அருகே வரும்போது ஆத்மா, தனக்குள் செல்லும் போது ஜீவாத்மா, அது விளைந்து தன் உயிருடன் சேர்க்கப்படும் உயிராத்மாவை காயத்தில். அதனால் முழுமையான நிலைகள் தெரிகிறது. அதாவது சிருஷ்டிக்கும் தன்மை, அடுத்த நிலைகள் தன்மை கொண்டு உடைந்த நிலை அது உருகரும் சக்தி பெறுகின்ற காயத்தில். அப்போ நாம் உயிரருக்கு உயிர் சூரியன், இதன் சூரியன் என்ற நிலையில் விளைந்த நிலைகள் கொண்டு அந்த ஆற்றல் மிக்க நிலைகள் நாம் பெற வேண்டும் என்று சொல்வோம். இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் இயற்கையில் மனிதன், நாம் என்னும் எண்ணத்திற்குள் இவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. அதை நான் நினைப்படுத்தும் போது காற்றிலிருந்து அதை நான் சுவாசிக்க நேர்கின்றது. சுவாசித்த உணர்வு உறுதியப்படும் போது பொறிகளாக இயக்குகின்றது, சொல்லாக செயலாக இயக்குகின்றது.
கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று விநாயகரை உற்று பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்குள் உள்நின்று இயக்கிக் கொண்டிருக்கும் ஈசனாக கடவுளாக புருவ மத்தியில் நின்று நாம் நுகர்வதை கேட்பதை பார்ப்பதை நமக்குள் உடலாக மாற்றிக்கொண்டிருக்கும் அந்த உயிரான ஈசனிடம் இந்த உடல் உறுப்புகள் அது உருவாக்கிய அணுக்கள் அந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக அந்த கணங்களையெல்லாம் இயக்கக்கூடிய ஈசனாக எந்த உணர்வுகளை எந்த சுவாசத்தை நாம் எடுக்கின்றோமோ அதன் வழி உருவாக்கிய நிலைகளுக்கு அனைத்தையும் இயக்கக்கூடிய சக்தியாக ஈசனாக இருந்து இயக்கக்கூடிய நம் உயிரை மறவாது இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அங்கே விநாயக தத்துவங்களை ஆதியிலே அகஸ்தியரால் உருவாக்கப்பட்டு அங்கே பல உண்மைகளை நமக்கு காட்டியுள்ளார்கள். இன்று உடல் அழுக்கை போக்குகின்றோம், துணியில் உள்ள அழுக்குகளை போக்குகின்றோம், எதை வைத்து நல் நீரை கொண்டு, இதை போன்று ஒரு கண்ணாடியிலே அழுக்கு படிந்து விட்டால் அதிலே நாம் பார்த்தாலும் நம் முகத்தை தெளிவாக காண முடியாது. ஆக நம் முகத்தை துடைக்க வேண்டியதில்லை, அங்கே கண்ணாடியை துடைத்தால்தான் அங்கே முகம் தெரியும். இது போன்று நாம் சுவாசித்த உணர்வுகள், நாம் உற்று பார்த்த உணர்வுகள், நாம் செவிவழி கேட்டறிந்த உணர்வுகள், இது அனைத்துமே ஒரு கண்ணாடி போன்று நமது ஆன்மாவிலே, அதாவது நம் உடலை சுற்றி நமது நெஞ்சின் பாகம் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி அழுத்தமான நிலைகள் அது சுழன்று கொண்டிருக்கின்றது. அந்த கண்ணாடியில் எப்படி அழுக்குப்படுகின்றதோ இது போன்று நுகர்ந்த உணர்வுகள் சந்தர்ப்ப வசத்தால் எடுத்துக்கொண்ட வேதனை, வெறுப்பு, ஆத்திரம், கோபம், சலிப்பு, சஞ்சலம், சோர்வு, பயம், இது போன்ற உணர்வுகள் நமது ஆன்மாவிலே அது முன்னாடி நின்று அந்த உணர்வுகளே மீண்டும் மீண்டும் சுவாசிக்கப்படப்படும் போது இன்று ஒரு கோபத்துடன் இருந்தால் ஒரு பொருளை ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள முடியுமா? ஒரு பயமான உணர்வு இருக்கப்பட போகும்போது நல்லதை எண்ண முடியுமா? ஒரு வேதனையான உணர்வு இருக்கப்பட போகும்போது நல்லதை செய்ய வேண்டும் என்ற துணிச்சல் வருமா? ஆக இது போன்று அந்த கண்ணாடியில் படிந்த ஒரு அழுக்கு போன்று தூசி போன்று இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் நிலையாகத்தான் நம் உடல் அழுக்கை சோப்பை போட்டு நீக்குவது போன்று, துணியில் உள்ள அழுக்கை சோப்பை போட்டு நீக்குவது போன்று இந்த மண்ணுலகில் நஞ்சினை வென்று உணர்வுகளையெல்லாம் ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்ற அந்த மகரிஷிகளின் அந்த ஞானிகளின் அந்த ஒளியான சக்திகளை, அரும்பெரும் சக்திகளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அந்த விநாயகனை பார்க்கப்பட போகும்போது நமக்குள் உள்நின்றும் இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த ஈசனான உயிரிடம் கண்ணின் நினைவை புருவ மத்தியில் செலுத்தி அந்த சக்திகள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் அந்த அருள்சக்தி படர வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அனைத்து அணுக்களும் அந்த மகர்ஷியின் அருள்சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உயிரான ஈசனிடம் அதை வேண்டி அந்த உணர்வுகளை உள்முகமாக கண்ணின் நினைவை விண்ணிலே செலுத்தி உயிர் வழியாக சுவாசித்து இந்த உடலுக்குள் அதை சேர்ப்பிக்க வேண்டும். இந்த உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அந்த கணங்களுக்கெல்லாம் அந்த மகரிஷிகள் ஞானிகள் சக்தியை சேர்ப்பிக்க வேண்டும் என்பதே விநாயகர் அந்த தத்துவத்தின் மூலமாக விநாயகரை உற்று பார்க்கும் பொழுதெல்லாம் எடுக்க வேண்டிய முறைகளை, நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்த வேண்டிய முறைகளை, இந்த வாழ்க்கையில் வழிநடத்த வேண்டிய முறைகளை அன்று காட்டியுள்ளார்கள். அந்த உணர்வுகளை எடுத்துக்கொண்ட பின் யார் யாரையெல்லாம் நாம் சந்திக்கின்றோமோ, பார்க்கின்றோமோ, கேட்கின்றோமோ அவர்கள் அனைவருமே இந்த மலரை போன்ற மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், அனைவரும் அந்த தெய்வ குணம் பெற வேண்டும், அனைவரும் அந்த மகரிஷின் அல்சக்தி பெற வேண்டும் என்று இப்படி நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும்படி செய்து அதே போன்று பிறருடைய தீமையான உணர்வுகளோ, பகமை உணர்வுகளோ, வெறுப்புணர்வுகளோ நமக்குள் ஜீவன் பெறாதபடி எந்த ஞானி அவன் எப்படி ஏகாந்த நிலையில் கொண்டு பகமை இல்லாத எதிர்ப்பு இல்லாது தன் உணர்வுகளை எல்லாம் ஒளியாக மாற்றி சென்றானோ அந்த உணர்வுகளை நாமும் அந்த விநாயகர் பார்க்கும் பொழுதெல்லாம் அதை எண்ணி எடுத்து பருகும்படி அந்த உணர்வை நமக்குள் வளர்க்கும்படி அந்த நல் வினைகளை நமக்குள் சேர்த்து வினைக்கு நாயகனாக அந்த அழியா ஒளி சரீரம் பெற்று வின் சென்ற மகரிஷிகளின் உணர்வுகளை வினைக்கு நாயகனாக ஆக்கும்படிதான் ஞானிகள் காட்டியுள்ளார்கள். ஆக இன்று வெறுமன ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம் என்று பாடலை பாடிவிட்டால் அல்லது அங்கே வேண்டிய நைவேத்தியங்களை செய்து அது பிரசாதமாக எடுத்தால் அந்த விநாயகன் காப்பான் என்றால் அது எப்படி காப்பான் என்றுதான் குரு இதன் மூலமாக நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார்கள். ஆக எண்ணி எடுக்க வேண்டிய சக்திகள் தான் முக்கியம். நமக்குள் நம் உயிரான ஈசன் இயக்குகின்றான் என்று அறிந்து அவன் துணை கொண்டு அருள் ஒளியை நமக்குள் உருவாக்க வேண்டியதுதான். அந்த வினைகளை சேர்ப்பிக்க வேண்டியதன் மிக முக்கியமானது என்று குரு இதனை நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
விநாயகர் நாம கிழக்க பார்க்கிறோம், விநாயகரும் மேற்க பார்க்க இருக்கு. அப்ப அந்த அருவம்பல் வச்சிருக்கு, நாம பிள்ளைகள்லாம் தின்னோம், தலைத்தாம்புகளை எல்லாம் தின்றோம், இப்ப அறுசுவையாக பழத்து சாப்பிடும் இந்த உடலை தட்டு. ஏனென்றால் இந்த உயிர் தான் இப்படி எல்லாம் வளர்த்து நீ சுவையா சமைக்கக்கூடிய உடலை அது விடுத்தது. இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா அப்படின்னு நம்ம உடல் இத்தனை குணங்களுக்கு சிந்திச்சு பார்க்கறதுக்கு இந்த ஈசனாக இருந்து உயிரை நம்ம உருவாக்கியது அப்படின்னு உயிரை நினைக்க சொல்றேன். இல்லை நான் ஜெய் கணேசா ஜெய் கணேசா பாத்தியமான ஆனா அங்க வராது. ஆக ஜெய் கணேசா என்று வேற வெறுமனை பாடி போட்டு சொல்லல போறதல்ல. ஆகவே இது எல்லாம் நாம் பிள்ளை தின்னும் மண்ணை தின்னும் இதையெல்லாம் உருவாக்குவது நம் உயிர். இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா உயிரை நினைக்க சொல்றேன். நாம இதை ஜெய் கணேசா ஜெய் கணேசா பாத்தியமான் பாடுனா பாத்மா பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆகவே ஜெய் அதாவது கணங்களுக்கெல்லாம் ஈசா திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னும் மனசுல வச்சு இப்ப கேட்டுட்டே போவோம். அங்க போய் தேங்காய் பழம் வச்சு போட்டு அர்ஜுனை பண்ணிட்டு கணவன் செய்யிட்டா எல்லாம் நமக்கு செய்வாங்க. இவங்க எப்படி செய்வீங்க, இது எப்படி நீங்க செய்ய வேணுங்கிறதாங்க திரும்ப திரும்ப சொல்றேன். செய்யறவங்களுக்கு நல்லது. நான் சாமி எப்படி கும்பலணும்னு கோயிலையும் சொல்லி கொடுக்கறோம், அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போனா அது செய்யல. ஆகினாலே ஐதீகம் சாங்கியம் என்ற நிலைகளெல்லாம் நீங்க போவதை தவிர ஞானிகள் காட்டிய உண்மையான நிலைகளை நமக்குள் வளர்த்துக் கொள்ளும் திறனையும் மறைந்து விட்டது, மறைந்து கொண்டே இருக்கின்றது. மீண்டும் இதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதற்குத்தான் மீண்டும் அழுத்தமாக நான் சொல்லுகின்றேன். வருஷமும் இனி 2000 வருஷம் வரையிலும் நாம் எல்லாம் மனித சிந்தனையோட இருப்போம். இதுல தப்பிக்கணுங்கிறதுல இதை விட்டு போனாலும் கூட இன்னொரு பிறப்பு வராமலாவது செய்திருக்கீங்கன்னு சொல்றேன். நான் இதுக்குதான் உங்களுக்கு தகுந்த கீதையில நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவா இல்லை. நீங்கள்லாம் அந்த நிலைக்கு திறவா நிலை பெறணும், உங்க உடல்ல திரும்ப வராது இருக்கணும்னு நான் என் குருநாதர் சொன்னபடி நினைக்கிறேன். அதுவே நீங்க பெற வேண்டும் தான் சொல்றேன். அதன் கீதையில நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவா இல்லை. அப்ப நான் இதை என்னத்தை செய்ய இந்த மாதிரி சாமி கார்ஜனை பண்ணு அதை பொண்ணு இதை பொண்ணு கொஞ்சம் சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு நாம் அதுவாதான் ஆகும். ஆகவே நாம் எண்ணீர் எதுவோ நம் உயிர் அதை இயக்கிக் கொண்டே தான் இருக்கு. அதனால்தான் அங்கு முதலில் நீ எண்ணீர் எப்படி படைக்கிறது கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உன் உயிரை தெளிவாக எண்ணி நினைவுகொண்டு வர சொல்லுகின்றான். ஆக இதெல்லாம் சொல்லிட்டு இந்த உண்மையை உணர்த்தி விண்ணுலகம் சென்று இன்றும் மண்வலையில் நங்கினதென்று விண்ணுலகம் சென்று என்றும் ஒளிசீரமாக திறந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஏனென்றால் இந்த விநாயகர் தத்துவத்தை கொடுத்தவனே அகசியம். அவன் துருவத்தை கண்டுணர்ந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியவன் துருவ மகரிஷி ஆனான். பின் துருவ நட்சத்திரமாக வேணான். மகரிஷி என்பது தனக்குள் தீமைகள் அகற்றி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி ஆனால் இன்று நலிகொண்டு நலி ஒளியான சரீரமாக நிலைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த கதையை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இந்த விநாயகரை பார்த்த உடனே இந்த எண்ணம் கொண்டு நமக்கு பதிவு செய்து மனசு வைக்கணும். அப்ப இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசான் சொல்றதுல இதை எண்ணிட்டு இந்த உண்மை உணர்த்திய அந்த மகிழ்ச்சிகளின் அர்த்தத்தை நான் பெறுகின்ற ஈஸ்வரா உயிரை எண்ணணும். இந்த விநாயகரை வழங்கும் போது இந்த சக்தி வேணும் அப்படின்னா அவன் காட்டிய நிலைவு கொண்டு நம் உடல்ல பதிவு செய்து அந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா என்று உயிரை நினைத்து விட்டு இந்த மண்ணுலகில் நஞ்சினர் என்று விண்ணுலகம் சென்று இன்றும் ஒழுக்கும் சரீரமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வரான உயிரை வேணும். தன்னை உயிருடன் ஒன்றி நினைவினை விண்ணை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்களுக்கு திருப்பி சுட்டப்பட்டோம். என் மேல அழுக்கு தண்ணி எப்படி நல்ல தண்ணியை போட்டு ஊற்றி அழுக்க தொடைக்கிறோமோ, துணியில இருக்கிற துணிக்கு சோப்பை போட்டு நீக்கிறோமோ, நம்ம தங்கத்துல செம்பு வள்ளி இணைத்து போய் திரவத்தை விட்டு பிரிக்கிறோமோ, தங்கத்தை சுத்தப்படுத்துறோமோ, இதே மாதிரி நாம் நல்ல குணத்தோட ரெண்டரை கலந்த அந்த வேதனை சலிப்பு சங்கடம் இந்த தீய நிலைகள் சாப உணர்வுகள் இதெல்லாம் நம்ம நல்ல குணத்துல கேட்டது பார்த்தறிந்தது இதுல இறங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சப்த ரிஷிகளை அந்த மகிழ்ச்சியின் அனுசரித்து நாம் தர வேண்டும் ஈஸ்வரால் இந்த திரவத்தை உடலுக்குள்ள செலுத்தும். இது என்ன செய்யும், இது கொசுக்கி இந்த உடல் இருந்து வெளியில வந்திருப்பாரு. நாம கேட்கிறதெல்லாம் இந்த ஆன்மாவா இருக்கு. இதை நாம சுவாசித்தோம்னு உயிரில போட்டு அந்த கெட்டதெல்லாம் வரும். இதை முதல்ல தொடக்கணும். நாம ஒரு கண்ணாடியில பார்க்கிறோம், முகம் பார்க்கிறோம், தெளிவா தெரியுது. அந்த கண்ணாடியில் அழுக்கப்பட்ட என்ன தெரியுது? நம்ம முகம் தெரியுதான் இல்லை. இந்த முகத்தை சும்மா என்ன அழுக்கப்பட்டேன்னு தொலைச்சா தெரிய முடியுமா? முடியாது. அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்க தொலைக்கும். நமது வாழ்க்கையில் எல்லாம் தெரிவது நம் ஆன்மா, இது கண்ணாடி. ஆக நாம் பிறருடைய வேதனை, சலிப்பு, சங்கலம் இதை எடுத்து முன்ன இந்த கண்ணாடியில் அதுதான் வரும். ஆக பிற உண்மைகளை நாம் தெளிவா தெரிந்து கொள்ளணும். அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும். உள்ளுக்கு தெளிச்சு இந்த ஆன்மாவை தொலைக்க வேண்டும். இப்படித்தான் தடைக்கணும். இப்படி போட்டு தொலைச்ச ஒண்ணாக அந்த மகிழ்ச்சியின் உருவாக்கிய சக்தி நாம் பெற வேண்டும் என்று உள்நின்று இந்த ஆத்மாவை தொடக்க வேண்டும். தொடைத்து விட்டு அடுத்தாபடி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் அந்த மலரை போல மனம் பெற வேணும். அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என்று எனக்குள் நிலை கொண்டிருக்கணும். என்னை அறியாத இருகன் நீங்கணும். மெய்ப்பொருள் காணும் திறன் நான் பெற வேண்டும் என்று எண்ணிட்டு என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த அந்த மலரை போல மனம் பெறணும் அப்படின்னு சொல்லி எண்ணி, ஆக அவர்களும் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும். அவர்கள் மெய்ப்பொருள் காணும் இந்த திறன் பெற வேண்டும். என் சொல்லை கேட்போர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும் என்ற நிலையில் இங்க வர வேண்டும். அடுத்து என் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த இருவர்கள் நீங்க வேண்டும். மகிழ்ச்சியின் அருவது என் குடும்பத்தில் படர வேண்டும். ஆக எங்கள் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், இவை அனைத்தும் பாப வினைகள் அனைத்தும் நீங்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும். ஆக மகிழ்ச்சியை அரிசக்தியால் பொருள்காணும் நிலைகள் பெற வேண்டும். நான் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அவர்கள் அறியாது சேர்ந்த தீய வினைகள் நீங்க வேண்டும். என் பார்வை அவர்கள் நல்லதாக்க வேண்டும். என்னை பார்க்கும் போது அனைவரும் நல்லதாக வேண்டும். இது விநாயகர் கோயிலில் நாம் வினையா சேர்க்க வேண்டும். அந்த அருள் மகிழ்ச்சியுடைய உணர்வு நமக்குள் வினையாசியை சேரு. ஆக வினைக்கு நாயகனாக இன்ன நற்குணங்கள் உனக்கு சேர் தீமையாக தோற்று.
ராவணன் மூன்று லோகத்தையும் அடக்கியாலும் அதை போன்ற நிலைகளை அவன் செயல்படுத்தினன் என்று காவியங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் சந்தர்ப்ப வசத்தால் நாம் பெரிதொருவர் அவர்கள் நம்மை அறியாது, நம் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள், இல்லாத சொல்லுகிறார் என்றால் நமக்குள் ஆத்திரமும் கோபம் உணர்ச்சி வசப்படும் நிலைகளாக வருகின்றது. ஆக அப்படிப்பட்ட உணர்வுகளை நாம் சாந்தமான நிலையில் இருந்தாலும் அது சுவாசிக்கப்பட போகும்போது நம் உயிரான ஈசனிடம் அந்த நெருப்பிலே இந்த உணர்வுகள் படுகின்றது. இந்த நெருப்பிலே அந்த உணர்வுகள் பட்டபின் நம்மை அறியாமலே உணர்ச்சி வசப்படுகின்றோம். ஆக அந்த விஷ்ணு உயிரில் இந்த வெப்பமான நிலைகளுக்குள் அந்த கார உணர்ச்சிகள் பட்டதும் அங்கே வரம் கொடுத்து விடுகின்றான். அதாவது அந்த உணர்வுகளை இயக்கும்படியாக அது செயல்படுத்துகின்றது. அதே சமயத்தில் அவன் இல்லாததை சொல்லுகின்றான், தவறானவைகளை சொல்லுகிறார் என்று அதையே மீண்டும் நாம் எண்ணப்படப்போம் போது அங்கே அந்த உணர்வுகள் தவமாகின்றது. அந்த தவமாகக்கூடிய நிலைகளை அது சிருஷ்டியாக அவன் எப்படி இதை சொல்லலாம், அவன் சொல்லலாமா என்று உணர்வுகள் அழுத்தப்படப்போம் போது அங்கே உயிரான அந்த ஈஸ்வர லோகத்தில் அந்த உருவாக்கப்பட்ட நிலைகள், விஷ்ணுவால் வரம் கொடுக்கப்பட்ட நிலைகள், அது நாம் அந்த உணர்வுகளை அதிகமாக சுவாசித்து அதை வளர்க்கும் நிலையாக அது வரப்படப்போம் போது அது பிரம்மா, அதாவது அந்த தலத்தின் பலனாக அதை சிருஷ்டிக்கும் நிலையாக அது உருவாக்கி விடுகின்றது. ஏனென்றால் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய இரத்த நாளங்களையும் அதிலே மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய உணர்வு இயங்கி வருவதைத்தான் இந்திர லோகம் என்றும், அதிலே அந்த கன்னி பெண்கள் நடனமாடி இந்திர லோகத்தை அந்த மகிழ்ச்சி பெறும் சக்தியாக அவர்கள் இயக்கி அது வழி நடத்துகின்றார்கள் என்று காவியங்களில் இது காட்டப்பட்டிருந்தாலும், நம் உடலுக்குள் மகிழ்ந்த நிலையில், சாந்தமான நிலையில் அது மகிழ்ச்சியாக நாம் வாழும் நிலைகளைத்தான் இந்திர லோகத்தில் அங்கே மகிழ்ச்சியான உணர்வுகள் தோன்று அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று காண்பிக்கின்றார்கள். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அந்த கோபமான உணர்ச்சிகளை சுவாசித்து அந்த உணர்வலைகள் நம் உடலுக்குள் சென்று சிருஷ்டியாகும் நிலை வரப்பட போகும்போது இங்கே ராவணன் அந்த இந்திர லோகத்தை மகிழ்ச்சியாக இருந்த நம் எண்ணங்களை, நம் மனதை, நம் உணர்வுகளை, அந்த உணர்வுகளை அனைத்துமே அடக்கி ஒடுக்கி அந்த கன்னி பெண்களும் மற்ற எல்லா நிலைகளையும் அங்கே மகிழ்ச்சியாக ஊட்டக்கூடிய உணர்வுகளை எல்லாம் அவன் அடக்கி விடுகின்றான். ஆக இந்த மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகள் அங்கே மறைந்த பின் இந்த உடலோ அதுவும் என்ன செய்கின்றது? இந்த எடுத்துக்கொண்ட உணர்வுகளுக்கொப்ப அதுவும் வேதனையை வளர்க்கும் சக்தியாக அது உருப்பெற செய்விடுகின்றது. ஆக இந்த மூன்று லோகமும், அதாவது உயிரிலே படக்கூடிய லோகமும், அது சிருஷ்டியாகும் நிலையில் இந்த பிரம்மலோகமும், அதே சமயத்தில் இந்த உடலுக்குள் அந்த உணர்வுகள் சிவமாக உடலாக மாறக்கூடிய இந்த மூன்று லோகத்தையுமே அவன் தன் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து இதை சீராக இயங்கக்கூடிய நிலைகளே அவன் மாற்றி அமைத்து விடுகின்றான். தன் அரசாட்சிக்கு கீழ் அடக்கி ஒடுக்கி இதை கொண்டு வந்து விடுகிறான் என்பதையே இங்கே ராமாயணத்தில் தெளிவாக காட்டப்படுகின்றது. இந்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் நாம் எடுத்து அந்த உணர்வுகளை இரத்த கொதிப்பாக மாறப்பட போகும்போது அதையும் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக காட்டப்படுகின்றது. இன்று காளிக்கு முன்னாடி எப்படி ஒரு புலியை போட்டு காண்பித்திருக்கின்றார்களோ, என்றால் புலி அது தன் உணவை அது சீறி பாய்ந்து அது கொடூரமாக தாக்கி கொள்ளும் நிலை பெற்றது. தன் பசியை அடங்கியிருந்தாலும் தன் இரையை பார்த்தால் மீண்டும் அது தாவி அதை கொண்டு புசிக்கும் உணர்வு கொண்டுதான் அதனுடைய செயல்கள் இருக்கும். இது போன்றுதான் நாம் வளர்த்து கொண்ட இந்த காரமான உணர்வுகள் அந்த காளிக்கு புலி என்று அதை வாகனமாக காட்டியிருப்பது போன்று நாம் எண்ணி எடுக்கக்கூடிய உணர்வுகள் மீண்டும் மீண்டும் இது இந்த லோகத்தில் முழுமை பெற்று முழுமை அடைந்து அதன் உணர்வின் செயலாக வளர்ச்சி அடையப்பட போகும்போது நமது உயிர் என்ன செய்கின்றது? இதை போன்ற நிலைகளை முழுமையாக்கி கொண்ட பின் இந்த உடலை மாற்றும் நிலையாக இந்திரலோகத்தையே மாற்றி அமைத்து அந்த கொடூரமான உணர்வுகளை வளர்க்கக்கூடிய சக்தியாக இந்த உணர்வின் பசியை அடக்குவதற்கு நம்மை அந்த புலியின் ரூபமாக புலியின் ஈர்ப்பிற்குள் அழைத்து சென்று புலியாகவே நம்மை உருமாற்றி விடுகின்றது. ஆக இந்த உணர்வின் செயல்களைத்தானும் அங்கே உயிர் விஷ்ணுவாக இருந்தாலும் அது உயிர் அது ஈசனாக இருந்து அதை இயக்க செய்கின்றது. அந்த வரத்தின் பலனாக அந்த தவத்தின் பலனாக அந்த சிருஷ்டியின் பலனாக அந்த உணர்வை வளர்த்து கொள்ள மீண்டும் நம்மை புலியின் உடலாக அதை கொண்டு ஏனென்றால் புலியினுடைய அந்த உயிரும் ஈசனே, அதற்குள் அந்த உயிருக்குள் ஏற்படக்கூடிய வெப்பம் விஷ்ணுவே, புலியினுடைய உடலும் சிவமே. ஆக நாம் இந்த உடல் வாழ்க்கையில் எந்த உணர்வுகளை எந்த சக்தியை எந்த மனத்தை எந்த உணர்வை அதிகமாக தார குணம் என்றால் அதற்கொப்ப அந்த உணர்வுகளை அந்த நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கப்பிள்ளை என்று சொல்வது போன்று இந்த உடலிலே நாம் வளர்த்து கொண்ட இந்த காரமான உணர்வின் சத்து இந்த கணக்கின் பிரகாரம் நம்மை மீண்டும் புலியாக பிறக்க செய்கின்றது என்பதை அங்கே அந்த சிவ தத்துவத்தில் அப்படி காட்டுகின்றார். இதுவே விநாயகர் தத்துவத்தில் காட்டப்பட போகும்போது மூசிக வாகன, எந்த உணர்வுகளை நாம் சுவாசிக்கின்றோமோ அதுவே நம்மை வாகனமாக அழைத்து செல்லுகின்றது என்று எலியை போட்டு காண்பித்துள்ளார். ஆக நாம் சாந்தமாகத்தான் இருந்தோம், மகிழ்ச்சியாகத்தான் இருந்தோம், சந்தர்ப்பவசத்தால் நாம் உகந்த உணர்வுகள் நம்மை அறியாது எல்லை கடந்த உணர்வின் இயக்கங்களாக அந்த எலி எப்படி தன் இருப்பிடத்திற்காக இந்த பூமிக்குள் அந்த மண்ணை அது தோண்டி அது நல்லா இருக்கக்கூடிய வீட்டையும் அது வங்குகள் போட்டு தன் இருப்பிடமாக அது அமைத்துக் கொள்கின்றதோ, இதுபோன்று நாம் மற்றவர்கள் நம்மை தவறாக சொல்லுகின்றார்கள் குறையாக சொல்லுகின்றார்கள் குற்றம் சாட்டுகிற என்ற உணர்வு வரப்பட போகும்போது அந்த கார உணர்வும் கோப உணர்வும் உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரமாக சொல்லும் இந்த உணர்வுகளும் இந்த நல்ல உடலுக்குள் அது வங்கிட்டு அந்த உணர்வுகளை சுவாசிக்க செய்து அதன் வழி நம்மை மீண்டும் அந்த வினைக்கு நாயகனாக நம்மை புலியின் ரூபமாக இப்படியெல்லாம் மாற்றுகிறது என்றுதான் காவியங்களில் அந்த அருவ நிலைகள், அதாவது நம் கண்களால் இதையெல்லாம் காண முடியாது, அவன் சொன்னான் அதனால் தான் நமக்கு கோபம் வந்தது, அவன் அப்படி சொல்லலாமா என்று நாம் வெளியிலே புறத்திலே தான் எண்ணுகின்றோம். ஆனால் அந்த சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் நம்மிடம் இருக்கும் சாந்த குணங்களை நம்மிடம் இருக்கும் நல்ல குணங்களை நமக்குள் வளர்ச்சியாக வளர்ந்து வந்த நல்ல குண தெய்வ குணங்களை அந்த செயல்களை மாற்றி நம்மை இழிநிலையான நிலைகளுக்கு மீண்டும் மனித உடல் பெறாதபடி மனிதனுக்கு அடுத்து உயர்ந்த நிலை பெற வேண்டிய நிலைகளை மாற்றி கீழான நிலைகளுக்கு தேய்பறையாக இன்னொரு உடலுக்கு மீண்டும் நம்மை வித்திடும் செயலாக அது அமைத்து விடுகிறது. ஆக இது போன்ற நிலைகளை கண்ணுக்கு தெரியாத நிலைகளைத்தான் அங்கே அருவங்களாக இருப்பதை உருவங்களாக காண்பித்து அந்த தெய்வ குணங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய செயலாக்கங்களையும் அதனுடைய விளைவுகளையும் ஒவ்வொன்றாக நாம் கண்ணுற்று பார்த்ததும் இந்த உலக நிலைகள் எப்படி இது உருவாகி, அதாவது இந்த உடல் என்ற உலக நிலைகள் எப்படி உருவாகின்றது, இல்லை சிருஷ்டி எப்படி நடக்கின்றது, இந்த உடலுக்கு பின் என்ன என்ற நிலைகளை இங்கே ஞானிகள் தெளிவாக நமக்கு எடுத்து உணர்த்துகின்றார்கள்.
அவன் உயிரான விஷ்ணு அதன் உணர்வின் தன்மையை அந்த உணர்ச்சியில் உடலை பரவச்சி அரை ஈசனாக இருந்து அந்த வேதனைப்படும் அவனை அடக்கிடும் உணர்வுகள் அங்கு கருவாக உருவாகின்றது. அந்த உடலில் வரும்போது விஷ்ணு வரம் கொடுத்து விட்டான். ஆக இந்த லோகத்தை தன் கைவல்யப்படுத்து. ஆக ஆத்திரப்படுத்தும் இந்த உணர்வுகளை அதை எடுத்துக்கொள்ளும் போது பிரம்மனை நோக்கி தவம் இருக்கின்றார். பிரம்மனும் அதே மாதிரி வரம் கொடுத்து விடுகின்றார். அப்போ ஒருவரை கொன்று குவிக்கும் உணர்வின் தன்மை அது உருவாகும். அந்த உணர்வின் அனைத்தன்மை வரும்போது ஆக மகிழ்ச்சி என்ற உணர்வு அந்த கன்னி பெண்களை அடக்கி விடுகின்றது. இப்போ நாறாவது அறிவின் தன்மை செயலற்றதாக மாற்றுகின்றது. ஆனால் அதே உணர்வின் தன் அசுர உணர்வு கொண்ட பிரம்மமாக மாறுகின்றது. இப்போ ரத்த கொதிப்பு வரும்போது எப்படி அந்த உணர்வின் தன்மை மாறுகின்றதோ இதே போல இங்கு மாற்றம் அடைகின்றது. இப்படி மாற்றம் அடையப்படும் போது அவன் உடல்களில் இந்த வேதனையை உருவாக்கும் அசுர உணர்வின் தன்மை இங்கு சிவமாகின்றது. ஆகவே சிவனும் அது வரம் கொடுத்து விடுகின்றான் என்று இப்படி ராமாயணத்தில் தெளிவாக கூறுகின்றது ராவணனின் செயலாக்கங்கள். நாம் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு பிறருக்கு தொல்லை கொடுக்கிறேன் என்றால் நாமே அசுர குணங்களை வளர்க்கும் தவத்தை இருக்கின்றோம், மேற்கொள்கிறோம் என்று பொருள். அப்ப நாம் எண்ணிய தவம் அனைத்தையும் உயிர் அந்த உணர்வின் கருவாக இந்த லோகத்தை மாற்றி அமைக்கின்றது. நாம் மகிழ்ச்சி என்ற மாற்றி நமக்குள் வெறுப்பு என்ற உணர்வுகளும் எவரையும் கொன்று புசிக்கும் உணர்வை வருகின்றது. ஆகவே இங்கே பிரம்மலோகம் அதன் உணர்வின் தன்மை வளர்க்க நேருகிறது. சிவனும் அதன் வழிப்படி வரம் கொடுத்து வருகின்றார். ஆகவே மூன்று லோகத்தையும் வென்றிட வேண்டும் என்றுதான் இந்த ராவணனின் தவம். ஆக அந்த தவத்தின் பலம் கொண்டு அவன் இந்த உடலை விளைந்த பின், ராவணன் வீழ்ச்சி அடைந்த பின், இந்த லோகத்தை தன் கைவெளியப்படுத்தி கொண்ட பின், அசுர உணர்களை உருவாக்கும் அணுவின் தன்மை வந்த பின், இந்த மனித உடலுக்கு சென்ற பின், புலியின் உயிரும் ஈசனை, அதனுடைய இயக்க தொடரும் விஷ்ணுவே, அவன் இயக்கும் காந்தமும் லட்சுமி. ஆகவே அதே போன்று இங்கே தீமைகளை உருவாக்கும் பிரம்மத்தின் தன்மை அந்த பசியை அடக்கும், அல்லது பசியின் தன்மையை தான் இயங்கும் போது மற்றொன்றை கொன்று கொசிக்கும் உணர்வின் தன்மை, அந்த உணர்வின் தன்போது அது பிரம்மமாக மாறினும், அந்த உணர்வின் தன்மை உடலாகும் போது அது சிவமாகின்றது. புலியின் உடல் சிவனே, அதன் உடலுக்குள் உருவாக்கும் அந்த இந்திரலோகம் அது மாற்றி இந்த அசுர உணர்வுகள் உருவாக்கும் இந்திரலோகமாக மாற்றுகின்றது. ஆக உயிரின் தன்மையும் விஷ்ணுவாகின்றது, அது இயக்கத்தின் தன்மையும் ஈசனாகின்றது. இதையெல்லாம் நாம் தெளிவாக தெளிவதற்குத்தான் ஒரு உடலை விட்டு ஒரு உடல் மாறும்போதும் ஒரு உடலில் நாம் நுகரும் உணர்வுகள் நமது உயிர் எவ்வாறு உருவாக்குங்கள், அந்த உணர்வின் தன்மை கருவாக எப்படி உருவாகுங்கள், கருவான பின் ஏற்கனவே இருந்த உடலை அது எப்படி நிலையை செய்யுங்கள், அணுவின் தன்மை திறந்த பின் உயிர் இந்த உடலை விட்டு வெளிவந்த பின் எதனை சேமித்ததோ அதன் வழி வெளிவந்த பின் அதற்கு தக்க உணர்வை நுகர்ந்து உடலை மாற்றுகிறார்கள். இதுதான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. சாதாரண மக்களும் நாம் புரிந்து நம் வாழ்க்கையில் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்பதனை கற்பிக்கின்றேன். ஆக நந்தீஸ்வரன் என்றால் இப்ப கோபப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தால் நாம் உயிருக்குள் பற்று அந்த உணர்வின் தன்மை உருவாக்குங்கள், பின் உருவாக்கத்தின் அதே கோபத்தின் உணர்வு மீண்டும் நம் உடலுக்கு அந்த அணுத்தன்மை அடைந்து கோபத்தை உருவாக்கும் உணர்வின் அணுவாக அடையும். அப்ப அதனுடைய தன்மை அது உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. அதான் நந்தீஸ்வரன் சிவனுக்களை. இந்த வாழ்க்கையில் கோபத்தின் உணர்வு அதிகமாக்கினால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு நாம் இப்படி நேர்கின்ற இப்ப கோபம் வரும்போது தந்திரமா பெறவுடைய நிலைகளை ஏமாற்றியிருப்பனால் அதன் உணர்வின் தன்மை ஆகும்போது நிறையாக பிறக்குண்டு. ஆக இதை போல எந்தெந்த உணர்வின் தன்மை நமக்குள் மாற்றி அமைக்கின்றோமோ அதன் உணர்வு கோப்பை என்று மனிதனாக இருப்பதே இந்த உயிர், மாற்று உடலை அமைத்து விடுகின்றது என்பதனை உரைத்து வருகிறான். இப்போ நமது உயிர் ஈசனாக இருக்கின்றது. நாம் கோபத்தின் உணர்வை நாம் நுகர்ந்தால் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. ஆக அந்த கணக்கின் பிரகாரம் இந்த உடலை விட்டு சென்ற பின் நம்மை எதுவாக மாற்றுகின்றது, அடுத்து நாம் புலியாக பிறப்போம் என்றுதான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு கொள் என்று தெள்ள தெளிவாக கொடுக்கின்றது நமது சாஸ்திரம். அதே சமயத்தில் சக்திக்கு அங்கு என்ன வைத்திருந்தது, காளி கோயில் புலி. அந்த காளி கோயிலுக்கு முன்னாடி புலி இருக்கின்றது, அதன் உணர்வு எவ்வாறு. இப்போ அதே சமயத்தில் பராசக்தி கோயில் எடுத்துக்கொண்டால் சிம்மம் இருக்கும். இந்த சிம்மங்கள் தான் அடித்து ஒன்று பசியை தீர்த்து கொண்டால் பின் பக்கத்தில் போனாலும் கூட அது ஒன்றும் தனக்குள் இறையாக இருந்தாலும் அது ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் புலியோ தன் பக்கத்தில் போனால் தாக்கி இழுத்து போட்டு ஒரு ஓரத்தில் மூடி தன் அடுத்த நிலைகளுக்கு ஆவேஷ் தாக்கும் உணர்வை வரும். இப்போ நாம் கோபமான உணர்வை நாம் நுகர்ந்தால் உயிரான ஈசனிடம் இந்த காளியின் உணர்ச்சிகள் தோன்றுகின்றது. அந்த உணர்வு தோன்றும் உடலான சிவன் தனுஷி ருத்ர தானம் ஆடுகின்றான் என்று இங்கே காட்டப்படுகிறது. நம்ம கோபம் தான் அந்த உணர்ச்சிகள் நம்ம என்ன செய்யுது, கண்மூக்கு தெரியாதபடி இருநம் ஒன்றையும் பார்க்க நம்மை அறியாமலே ஆற்றி படைக்கிறது. ஆக எது நம்மை இயக்குகின்றது, அந்த கார உணர்ச்சியின் உணர்வுகள் நம்ம இயக்குகிற அந்த நிலையை உருவமாக்கி அருவ நிலையின் நம் உடலுக்குள் சென்ற பின் அது எவ்வாறு செயல்படுகிறது அந்த நிலையை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம். அதே சமயத்தில் இங்கே விநாயகர் தத்துவத்தில் மூசிகா வாகனம். இப்ப நாம் கோபமான உணர்வுகள் நுகர்ந்த பின் அதன் உணர்கொண்டு நாம் உணர்ச்சிகின்ற நிலையை அந்த கோபத்தின் செயலாக இயக்குகின்றது. அதே சமயத்தில் நாம் நல்ல குணங்களின் உணர்வை இந்த கோபத்தை உணர்வு கடன்களுக்கு அதிபதியாகி விடுகின்றது. இப்ப நாம் சப்புன்னு இருக்கிற பொருள்ல காரணம் என்ற உணர்வு பட்டால் என்ன செய்யும், முதல்ல சப்புன்னு இருக்கும், காரம் பட்டாலும் உசு நம்ம அந்த காரத்தின் உணர்ச்சிகளை ஓட்டுகின்றது. அதனால்தான் விநாயகருக்கு முன்னாடி எலியை போட்டு வைத்திருக்கின்றார். அந்த எலியின் நோக்கம் என்ன? தான் குடியிருக்க வந்திட்டு நாம் மறைந்து கொள்ளுகின்றது. இப்ப நாம் சார்ந்த குணம் கொண்டவர்கள் வேதனை உணர்வு நுகர்ந்தால் அந்த உணர்வு நம்ம நல்ல அணுக்களுக்குள், நம் நல்ல குணமான உருவாக்கிய அந்த அணுக்களுக்குள் ஊடுருவுகின்றது. அப்ப அது ஊடுருவும் போதும் நம்ம நல்ல குணங்களை செயலற்றதாகி நாமும் கோபக்காரனாக தான் மாறுகின்றோம். இப்போ உதாரணமாக மனிதனாக இருக்கும் நாம் கண்ணக்கிழங்கில் விஷம் இருக்கிறது என்று அறிகின்றோம். அப்போ இது கார்த்திகேயம். இப்போ மாடோ ஆடோ அதை முகர்ந்து பார்க்கின்றது, அது விஷம் என்ற நிறைந்தத்தின் நகர்ந்து ஓடி விடுகின்றது, ஆனால் அது தொடுவதில்லை. ஆனால் மனிதனான நாம் அந்த கர்ணக்கிழங்கை வேக வைக்கிறோம், விஷத்தினை வெளியேற்றுகின்றோம். அப்போ என்ன செய்கின்றோம்? அப்ப வேக வைக்கும்போது கார்த்திகேயம், இது வேக வச்சு அந்த விஷத்தை வெளிப்படுத்தும் சக்தியாக நாம் செயல்படுத்துகின்றோம். ஆனால் மிளகாயை தனித்து வாயிலை போட்டால் ஆயுந்து அலர செய்கின்றது. அதை இந்த கர்ணக்கிழங்கை, இந்த மல்லிகை, கொத்தமல்லி, மற்ற சீரகம் போன்ற உணவினை சுவைமிக்க நிலைகள் உருவாக்கி இந்த காரத்தையும் சிறிது சேர்த்து இதில் கலக்குங்கள். இந்த புளி விஷத்தை அடக்கும் நிலை பெற்றது. புளியை கரைத்து இதோடு சேர்க்குங்கள். இதை சேர்த்து உணர்வின் தன்மை ஒன்றாக்கி அதே சமயம் உப்பை சேர்த்து சுவையாக உருவாக்குங்கள். இப்போ இதை என்ன செய்வது? இதுதான் முருகு. ஒரு பொருளின் தன்மையை மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவன் இந்த ஆறாவதர். ஆக முருகா அழகா அது மாற்றி அமைத்து நாம் சுவையாக உணவாக உட்கொள்ளும்போது நம் உடலிலே மகிழ்ச்சி என்ற நிலையில் உருவாகின்றது. அதை காட்டுவதற்குத்தான் மகிழ் வாகனா, மயில் விஷத்தை உணவாக உட்கொள்ளுகின்றது. அதன் உடலின் அமைப்பது நஞ்சினை அடக்கும் சக்தி பெற்றது. அதான் மயிலின் கால் அடியில் பாம்பு. ஆனால் மயிலோ விஷத்தை அடக்கி மகிழ்ச்சியாக தோழி வைத்து ஆடுகின்றது. ஆகவே நம் அந்த ஆறாவது அறிவும் தன்மை மகிழக்கூடிய வாகனமாக இருக்கிறது என்ற உண்மையினை நாம் அறிந்து, ஆக பரிணாம வளர்ச்சி வளர்ந்த ஒவ்வொரு உடல் இயக்கங்களும் எப்படி வந்தது என்பதனை இங்கே காட்டப்படுகின்றது. ஆகவே இதனை இன்று எடுத்துக்கொண்டால் கெடன் மேல் கண்ணன் வருவான், கெடன் மேல் ராமன் வருவான் என்ற நிலைகள் வருகின்றது. கெடன் என்பது அது விஷத்தை தான் பாம்பினை எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி சாப்பிடுகின்றது. ஆனால் விஷத்தை உணவாக உட்கொண்டாலும் அதன் உணர்வுகள், இப்ப ராமன் அந்த விஷத்தை அடக்கி அது வாகனமாக செல்லுகின்றான், கண்ணன் அந்த இடநிலையில் பறந்து செல்லுகின்றான் என்ற நிலை வரைந்து இங்கே முருகனோ எதன் மேல் வாகனம், இந்த மயில் மேல் வாகனமாக வருகின்றான். ஆக விஷத்தை அடக்கும் தன்மை பெற்று இந்த ஆறாவது அழிவின் தன்மை மகிழ செய்யக்கூடிய நிலை. ஆனால் அங்கோ விஷத்தை அடக்கும் நிலை பெற்றது இந்த கருடன் என்ற நிலை இங்கே கொண்டு வருகின்றன. ஆகவே இதெல்லாம் காரணம் தெரிவித்து ஒவ்வொரு குணங்களுக்கொப்ப இந்த இயக்கின் உண்மைகள் எப்படி இயங்குகின்றது, எப்படி இயக்குகின்றது, எப்படி மாறுகின்றது என்ற நிலையை இப்படி பல கோடி சரீரங்களை கடந்து நாம் இன்று நாம் மனிதனாக பிறந்துள்ளோம் என்ற இந்த உண்மையை காட்டுவதற்குத்தான் மனித உடலில் யானையின் சரசை போட்டு இது விநாயகா என்று மிருக நிலையிலிருந்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கியது நமது உயிர். நாம் ஆதி மூலம் என்ற உயிர் நாம் பல கோடி சரீரங்களை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு அப்புறம் நாயகனாக மனித உடலை உருவாக்கியது என்றும், இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்யும் இணந்த மனிதன் உணர்வின் அணுக்களை அது இயக்குவது யார்? உயிர். ஆகியோரை உருவாக்கியதார் உயிர். ஆனால்தான் கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா மூஷிக வாகன நான் சுவாசித்த உணர்கிறவோ அதை என்னை அதன் வழி என்னை இயக்குகின்றாய். நான் சுவாசித்த உணர்வு எக்குணத்தை அதிகமாக சேர்க்கின்றனோ அது கணங்களுக்கு அதிபதியாக இருக்கும். அதன் உணர்வும் பெண்ணை மாற்றப்படும் போது ஆக பரிணாம வளர்ச்சி என்னை அடைய செய்தால் என்று கணங்களுக்கு அதிபதி என்று நாம் சிந்தித்து அந்த உடலின் தன்மை கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வந்தோம் என்ற நிலையை இங்கே உணர்த்துகின்றது.
இந்த தினசரி வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பேர்களுக்கு அவர்கள் துயர் துடைக்க பல உபகாரங்களையும் பல உதவிகளையும் செய்கின்றோம். ஏனென்றால் இந்த மனித வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்தால்தான் இந்த வாழ்க்கையின் நிலைகளும் அது சீராக இருக்கும் என்ற நிலையில் இது போன்று செய்தாலும் அவர்கள் துன்பங்களையும் துயரங்களையும் கேட்டு உணர்ந்தது நம் உடலுக்குள் அது நுகரப்பட்டு நம்மை அறியாத உடல் வலிகளும் வயிறு வலிகளும் மேல் வலிகளும் தலைவலி இது போன்று எத்தனை நிலைகள் நம்மை அறியாது நல்லதை செய்தேன் எனக்கு இப்படி வந்துவிட்டதே என்று வேதனைப்படும் நிலைகள்லாம் வருகின்றது. இப்ப இந்த வேதனையான நிலையில் உடல் வலி இருக்கும் பொழுதோ, வயிறு வலி இருக்கும் போதோ, தலைவலி இருக்கும் பொழுதோ ஒரு வேலையை சீராக நம்மால் செய்ய முடியுமா? ஒரு கணக்கை சரியாக பார்க்க முடியுமா? ஒரு தரமான பொருளை தேர்ந்தெடுக்க முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் இதைத்தான் இந்திர லோகத்தில் இரண்யன் புகுந்து எங்களை அனைவரையும் அவன் துன்புறுத்துகின்றான், கொடுமைப்படுத்துகின்றான், எங்களால் தாங்க முடியவில்லை என்று அங்கே தேவர்கள் சொல்வதாகவும், இதே போன்றும் இங்கே சித்திரகுப்தன் அவன் கணக்கு எழுதுகிறான் என்றால் இந்த உடல் வாழ்க்கையில் நாம் நன்றாக இருந்தோம், இப்பொழுது உடல் வலி அதிகமாக இருக்கின்றது, என்னால் முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று இப்படி எத்தனை உணர்வுகளை நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறதாக, இங்கே நல்லதை நம்மால் எண்ண முடியவில்லை, நல்ல உணர்வுகளை நம்மால் சேர்க்க முடியவில்லை என்று அங்கேயும் இது போன்ற நிலைகளை சுட்டி காண்பிக்கின்றார்கள். காவியங்களாக சிறு சிறு குட்டி கதைகளை சொல்லி இந்த உணர்வின் இயக்கங்களை, நம் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளைத்தான் அவ்வாறு அது போன்று காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த மூன்று லோகம் என்று சொல்லக்கூடிய நிலைகள், ஈஸ்வர லோகம், பிரம்மலோகம், சிவலோகம் என்று இந்த மூன்று லோகத்திலுமே அதன் அதன் நிலைகள், விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், விஷ்ணுனுடைய மகனான பிரம்மா தந்தை சொல் அது தலைமையேற்று அது நடக்கும் செயலாக அவர் இட்ட கட்டளைப்படி உருவாக்கும் சிருஷ்டியாக அவன் செய்கின்றான். அவன் உருவான நிலைகளை சிவனும் அரவணைக்கிறான் என்ற நிலையாக நாம் சந்தர்ப்பவசத்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அவர்கள் துயரப்பட்ட, துன்பப்பட்ட, வேதனைப்பட்ட உணர்வுகளை நாம் அறியாது அதை கேட்டறிந்து உதவி செய்த நிலைகள் நம் உயிரான விஷ்ணு அதை வரம் கொடுத்து விடுகின்றது. அந்த வரப்படி பிரம்மனோ வேதனைப்படும் உணர்வுகளையும் கஷ்டப்படும் சங்கடமான உணர்வுகளையும் அது உருவாக்கி விடுகின்றது, சிருஷ்டி செய்து விடுகின்றது. உனது உடலோ அவர் துயரப்பட்ட நிலைகளை அது உருவாக்க செய்து விடுகின்றது. ஆக இந்த மூன்று நிலைகளையும் இது இதனுடைய உணர்வின் இயக்கங்களாக, நல்ல உடலை நல்ல இயக்கமாக இருக்கக்கூடிய நம் செயல்களை இது போன்ற நிலைகளை மாற்றி அமைக்கிறது. அது இது போன்ற நிலைகளை, இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய சம்பவங்களை இது போன்று காண்பித்து இதற்கு விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே அந்த ஞானி வியாசகர் இதை காட்டுகின்றார். ஏனென்றால் நாம் இந்த கண் தோன்றிய பின் இந்த கண்ணின் நினைவு கொண்டுதான் இது அனைத்துமே நாம் உற்று பார்க்கின்றோம், நுகர்கின்றோம், பதிவாக்குகின்றோம். பதிவான நிலைகள் நமக்குள் வித்தாகி அந்த வித்து தன் இனத்தை பெருக்க அதன் சத்தாக காட்டிலிருந்து எழுத்து அதன் வழிதான் இந்த உணர்வுகளை அது பெருக்க செய்துகின்றது. ஆக இதே மனிதனாக தோன்றிய அகஸ்தியன் இதே கண்ணின் நினைவு கொண்டுதான் விண்ணினுடைய ஆற்றல்களை சுவாசித்து வாழ்க்கையில் வந்த தீமைகளிலிருந்து விடுபட்டு கணவன் மனையாக ஒன்றி வாழ்ந்து துருவத்தை எல்லையாக குறிவைத்து அவர்கள் நஞ்சை வென்ற உணர்வுகளை இருவருமே அந்த ஒளிக்கற்றைகளை ஒளியின் சுடராக தங்களுக்குள் உயிராத்மாவை விளையச் செய்து இன்று துருவ நட்சத்திரமாக அவர் அடைந்துள்ளார்கள். ஆக அந்த கண்ணின் நினைவு, அந்த கண்ணின் துணை கொண்டுதான் அவர்கள் அந்த ஆற்றல்களை பெற்றார்கள். ஆக இது போன்ற நிலைகளை அங்கே காட்டுவதற்குத்தான் இந்த தீமையான இது போன்ற சிக்கலிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று இந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட போகும் இது அனைத்தும் கண்ணனுக்குத்தான் தெரியும். அந்த கண்ணனிடம் கேட்டால் அதற்கு தக்க உபாயம் என்று இந்த கண்ணின் நினைவு கொண்டே அந்த உயர்ந்த சக்திகளை பெறுவதற்கு ஞானிகள் அது தெளிவாக காட்டுகின்றார்கள். ஆக அந்த கண்ணின் நினைவு கொண்டு அது ஒவ்வொன்றும் அவன் அது விசாரணை செய்வதாகும். ஆக இந்த மூன்று பேருமே, விஷ்ணு, சிவன், பிரம்மா, மூன்று பேருமே நாங்கள் இது போன்ற செயல்களை செய்யப்படவில்லை என்றால், செயலாக்கவில்லை என்றால் இந்த உடல் என்ற உலகம் உருவாகாது, சிருஷ்டி என்ற நிலைகள் நடக்க முடியாது, அது எந்த ஒரு பொருளுமே உருவாக முடியாது என்று இது போன்ற நிலைகளை அவர் சுட்டிக்காட்டுவதாகவும், இது போன்ற நிலைகளை மாற்றி அமைக்கவில்லை என்றால் இந்த உடலிலே அந்த துன்புறுத்தக்கூடிய நிலைகள் அணுக்களாக விளைந்து விட்டால் இந்த லோகத்தை மாற்றி அமை கீழான நிலைகளுக்கு அழைத்து சென்றுவிடும் என்பதை காட்டுவதற்கு இது போன்று காட்டி இதிலிருந்து மீண்டிடும் நிலையாக அந்த கண்ணின் நினைவு கொண்டு எந்த தீமையான உணர்வுகளை நாம் அறியாது நம் சந்தர்ப்பம் நுகர்ந்து அதை நமக்குள் இந்திரலோகத்தை அந்த அணுக்களை மாற்றினமோ அதே போன்று இதே கண்ணின் நினைவு கொண்டு தீமைகளை வென்ற, நஞ்சனை வென்ற உணர்வு ஒளியாக மாற்றிய அந்த ஒளியின் சுடராக இருக்கும் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தும் உணர்வுகளை இதே கண்ணின் நினைவு கொண்டு புறத்திலிருந்து விண்ணிலிருந்து அதை சுவாசித்து உள்முகமாக உயிர் வழியாக இந்த உடலுக்குள் அது சேர்ப்பிக்கப்படப்போகும்போது நம்மை அறியாது இயக்கக்கூடிய அந்த இரண்யன் அந்த நஞ்சான உணர்வுகளை அந்த மற்ற நல்ல அணுக்களை கொன்று புசிக்கும் அது போன்ற சக்திகளை அது செயல் இழக்க செய்து இந்திர லோகத்தை மகிழ்ச்சி பெறும் லோகமாக அந்த மகிழ் வாகனா மகிழ்ந்து வாழக்கூடிய சக்தியாக அது மாற்றி அமைக்க முடியும், அந்த ஒளியான நிலையில இங்கு சிருஷ்டி செய்ய முடியும் என்று கண்ணன் காட்டும் வழியாக வியாசர் இதை தெளிவாக காட்டியுள்ளார். இது போன்ற நிலைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு எந்த கண்ணால் பிற உணர்வுகளை நாம் நுகர்கின்றோமோ இதே கண்ணின் நினைவு கொண்டு புருவமத்தி கொண்டு வந்து நம் நினைவுகளை அங்கு துருவ நட்சத்திரத்தின்பால் ஒன்றி அந்த சக்திகளை உயிர் வழி சுவாசித்து இந்த உடலுக்குள் இந்த லோகத்திற்குள் இந்த உடல் என்ற சிவ லோகத்தில் இதை உருவாக்கினால் அதை வளர்த்துக் கொண்டால் நாம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய நம்மை அறியாது இயக்கக்கூடிய சர்வ தீமையிலிருந்து விடுபட முடியும். இது போன்ற நிலைகளை தெளிவாக்குவதற்கு ஞானிகள் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் காவியங்களாக காட்டினார் என்று குரு நமக்கு தெளிவாக்குகின்றார்.
இப்ப நாம எல்லாருக்கும் நன்மை செய்கின்றோம், பிறருடைய கஷ்டங்களை பேக்கின்றோம், அவருக்கெல்லாம் நன்மை செய்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு பத்த கஷ்டத்தை நாம் நுகர்கின்றோம். அந்த உயிரினமாக நுகர்ந்த பின் நம் உடலுக்குள் போய் இந்த லோகத்தில் அது உருவெற்று இந்த லோகத்துக்குள் போனால் நம்ம மனிதனை உருவாக்கிய எல்லாம் அதை தடைப்படுத்துகின்றது. இப்ப மேல்வழி வந்துருச்சுன்னா ஒரு வேலை செய்ய போறீங்களா? வயிற்று வழி வந்துச்சுன்னா வேலை செய்ய முடியுதா? இடுப்பு வழி வந்துச்சுன்னா வேலை செய்ய முடியுதா? உங்களால் நல்ல காரியங்களை செய்ய முடியல, நல்ல எழுத்துக்களை எழுத முடியல, நல்லதை பேச முடியல. இந்த லோகத்திற்குள் இறங்கியன் எங்களை நல்ல காரியங்கள் செய்யப்படுத்த முடியாத நிலைகளை செய்கின்றான். ஆக இங்கே சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் நல்ல வேலை கணக்கு எழுதற்க முடியல, தீமையின் உணர்வு தான் கணக்கு எழுத முடிகின்றது. ஆக சித்திரபுத்திரனும் எங்களால் ஒன்னும் செய்ய முடியலையே, நல்ல வேண்டிய நிலைகளை எங்களால் கணக்கு தேக முடியல, இந்த கணக்கை சீராகவும் எழுத முடியல. ஏனென்றால் மனிதனின் வாழ்க்கை இது எண்ணத்தின் நிலைகள் எவ்வாறு என்ற நிலைகளும் தார்மாறா போயிடும். அப்ப எல்லாரும் வந்து சிவன்கிட்ட கேட்கிறாங்க, சிவன் என்ன சொல்லுகின்றான் அப்படின்னா நான் என்ன செய்யட்டும்? ஆக விஷ்ணு வரம் கொடுத்து விட்டான், விஷ்ணு வரம் கொடுத்துட்டான், அதனால உள்ளுக்கு அவன் வந்து கொண்டாங்க அப்படின்ட்டு. அப்ப எல்லாரும் இந்த உடனே நான் வர்றவர் இல்லை, நான் அரவணைக்கதானே தெரியும் அப்படின்னு சிவன் சொல்றார். எல்லாரும் சேர்ந்து விஷ்ணு கிட்ட போனா அவர் என்ன சொல்றாரு? நான் எல்லாருக்கும் நான் வரம் கொடுக்கத்தானே தெரியும், பிரம்மா எல்லாம் உருவாக்குறான், பிரம்மா கிட்ட போய் கேட்போம் என்றான். பிரம்மா கிட்ட கேட்க போகும்போது என்ன செய்யறாரு? என் தந்தை சொல்லிப்படி, ஏன்னா அந்த உயிரால் உருவாக்கப்பட்டதுதான் பிரம்மா, என் தந்தை சொல்லிப்படி நான் உருவாக்கிதானே ஆக வேண்டும் என்று. இந்த நான் உருவாக்கவில்லை என்றால் உலகம் உருவாகாது, உலகத்தின் நிலைகள் உருவாக்க முடியாது என்று அங்கு சொல்லியும் நன்மையின் உணர்வு நாம் என்னாலும் அந்த உணர்வின் தன்மை பிரம்மா சிஷ்யாகின்றது. வேதனை உணர்வு தனக்குள் உருவாகும் போது சிஷ்யாகி வேதனின் தன்மை உருவாக்குகின்றது என்ற பொருள்படும்படி சொல்லுகின்றார், தெளிவாக்குகின்றார். ஆகவே இதன் வழிப்படி நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற பேருண்மையை இங்கே இந்திரலோகமாக காட்டுகின்றார். அந்த இந்திரலோகத்திற்குள் நாம் எப்படி இருக்கிற என்ற நிலையை நாம் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், நாம் எண்ணியதை அது அணுவாக உருவாகின்றது, அந்த உருவான நிலையில் நாம் உடலாகின்றது, நான் சிவன் அரவணைக்கின்றான் என்று இது ஒருவருக்கொருவர் இந்த சிவன்கிட்ட கேட்டால் நான் என்ன செய்வது, வருவோரை வரவணைக்கதான முடியும். ஆக இங்கே விஷ்ணுவிடம் கேட்டால் நாம் வரம் கொடுக்கலை என்றால் உலகம் உருவாகாது, ஆக பிரம்மாவிடம் கேட்டால் நான் உருவாக்கவில்லை என்றால் உலகம் உருவாகாது என்று மூன்று பேரும் குழம்பி கொண்டுள்ளார். அப்போ அதற்குத்தான் தக்க உபாயத்தை காட்டி இதற்கு நாம் என்ன செய்வது என்று நமக்கு விளங்கும்படி செய்கின்றார். எதை? இவை அனைத்துக்கும் கண்ணனுக்கே அனைத்தும் தெரியும், கண்ணனிடம் போய் கேட்டால் அதற்குண்டான உபாயத்தை சொல்வான் என்று. சாதாரண மனிதனும் இது புரிந்து கொள்வதற்கு இந்த விளக்க உரையை தெளிவாக்கி காட்டியுள்ளார். ஆக கண்ணனுடன் எல்லாம் சேர்கின்றார். அப்ப கண்ணன் வரல, அந்த கண்ணன் யாரு? நமது கண் தான். எப்போது கண் தோன்ற ஆரம்பித்ததோ இது கெட்டது நல்லது என்று காட்டி அதிலிருந்து விடுபட்டு தன் சக்தியை கூட்டிக் கொள்ளும் வழியை காட்டி அந்த ஒவ்வொரு உடலையும் அதை வளர்த்து காட்டியவன் இந்த கண் தான். ஆகவே இவை அனைத்தும் இந்த கண்ணனுக்கு தான் தெரியும் என்ற நிலைகளை தெளிவாக்குகின்றார். ஆகையினால் இந்த கண்ணனோ தன் உணர்வின் தன்மையை இந்த மனிதனாகி மனிதனின் நிலைகளில் தீமைகளை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இன்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கிறான் என்றால் இதே கண் தான் அதற்கு மூலகாரணம். ஆகையினால் இந்த கண் ஒவ்வொன்றையும் எதை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வினை கவர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப அந்த உடலை உருவாக்கி அந்த உடலின் தன்மை கொண்டு இன்றும் விண்ணுலகம் சென்றவன் துருவ மகரிஷி. அந்த துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமாக அங்கே அமைந்திருக்கிறான் என்ற நிலையை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்கு இது தெளிவாக காட்டுகின்றார். எப்படி? அப்போ கண்ணன் சொல்லுகின்றான், நீ சிவனாக இருக்கின்றாய், நீ வருவோரை அரவணைக்கின்றாய் என்று நீ சொல்லுகின்றாய், வருவோரை நீ அரவணைக்காமல் விட்டுவிட்டால் இந்த தொல்லை வராதல்லவா, நல்லவர்களை மட்டும் நீ வரவேறு, நீ கெட்டவர்கள் வரவேறுக்கு இல்லாதபடி வைத்து விட்டால் இது உனக்கு தீமை வராதல்லவா, நான் என்ன செய்து யார் வந்தாலும் என்னால் அரவணைக்க முடியும், அரவணைக்கும் வேலைதான் என்னால் முடியும். ஆக இங்கே விஷ்ணுவிடம் கேட்கின்றார்கள், நான் எல்லோருக்கும் நான் மரம் கொடுத்துதான் ஆக வேண்டும், எது வேணும் எது வேண்டாம் என்று நான் சொல்ல முடியாது. ஆகினால் நான் எல்லோருக்கும் மரம் கொடுக்க தவறினால் இந்த உலகம் உருவாகாது. ஆக வரம் கொடுத்தபடி பிரம்மா உருவாக்கி விடுகின்றார். ஏனென்றால் விஷ்ணுவின் மகன் பிரம்மா. அவரிடம் கேட்கப்படும், என் தந்தை சொல்படி நான் நடந்தானாக வேண்டும். அவன் உருவாக்கி கொடுத்தான். அந்த உணர்வின் செயலாக்கும் வேலை என்னுடையதுதான். ஆக என் உருவாக்கும் தன்மை இழந்து விட்டார், இந்த உடலுக்குள் எதுவுமே இயங்காது என்ற நிலையை அங்கே காட்டுகின்றார். ஆக இது தெளிவாக்கி இந்த உணர்த்தப்படும் போது அந்த கண்ணன் மூன்று பேருக்கும் கேட்கும்போது இந்த பதிலை சொல்லுகின்றார். அப்போது இதற்கு நீங்கள் தான் ஏதாவது உபாயத்தை சொல்ல வேண்டும் என்று விஷ்ணுவும் கேட்கின்றான், பிரம்மாவும் கேட்கின்றான், சிவனும் கேட்கின்றான். இப்ப இந்த மூன்று உணர்வும் நம்ம உலகத்தில் தான் மூன்று லோகம். மும்மலம் என்பது உயிர் ஒரு மலம், நாம் எடுத்துக்கொண்ட ஒரு மலம், உடல் ஒரு மலம். இதை மும்மலம் என்று காட்டி ஒரு நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் ஒரு அணுவின் உணர்வாக மாறுகின்றது. ஆக அணுவாக மாறிவிட்டால் அதன் நிலையில் இருக்கும்போது அது ஒரு மலம், அதன் உணர்வாக உடலாக்கப்படும் இது ஒரு மலம், மும்மலம் என்று இது தெளிவாக்க காட்டப்படுகின்றது. ஆகவே இதை காட்டி இதற்கு என்ன உபாயம் என்று கண்ணன்கிட்ட எப்படியோ எங்களை மீட்ட வேண்டும், இந்த தீமைகள் என்று கூட்ட வேண்டும், இதனால் இந்த எந்த உலோகமே அழிந்துவிடும் போல் இருக்கின்றது என்று மூன்று பேரும் சொல்லுகின்றார். நாம் வேதனைப்பட்ட உணர்வு இங்கே சென்று விட்டால் மனிதன் உடலை உருவ அழித்து விட்டு நரகலோகத்திற்கே அழைத்து சென்று விடும், மீண்டும் மிருக நிலைகளுக்கு அழைத்து சென்று விடும் என்ற இந்த உணர்வினை தெளிவாக்குவதற்கு இவ்வாறு தெளிவாக காவியங்களை படைத்து காட்டுகின்றார்.
இயற்கையினுடைய தத்துவ பிரகாரம் அகஸ்தியன் கண்டுணர்ந்த இந்த மூன்று சக்திகளை வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைகளை குரு இதிலே விளக்க உரையாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றார்கள். சூரியன் அது வெப்ப காந்தங்களை தொடர்ந்து அது உருவாக்கி கொண்டே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவ செய்கின்றது. ஆனாலும் அது அவ்வாறு சூரியனாக உருவாவதற்கு காரணமே அது ஈர்க்கக்கூடிய அந்த காந்த சக்தியினால் பெரிதொன்றை கவரப்பட போகும்போதான் அதற்குள் நெருப்பாகி அந்த விஷத்தின் தன்மைகளை அது பிரிக்கக்கூடிய சக்தியாக அது ஜீவன் உள்ளதாக இருக்கின்றது. அதுதான் லட்சுமி நாராயணா என்று காந்தத்தால் கவர்ந்து கொண்ட அந்த சக்தியின் துணை கொண்டே இவ்வளவு பெரிய சூரியனாக வளர்ந்தது என்று அதை காட்டப்படுகின்றார்கள். ஆனாலும் அந்த நாராயணன் என்ற நிலைகள் அது சிருஷ்டிக்கும் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியாக அது உருவானாலும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்ப காந்தங்கள் எந்த விஷத்தை அது மீண்டும் அது பிரித்ததோ அந்த தொக்கியுள்ள நிலைகளை அந்த பலவீனமான அதை மீண்டும் அது கவர்ந்து அது மீண்டும் ஒரு இயக்க சக்தியாக அது உருவாக்கக்கூடிய தன்மைகள் பெறுவதைத்தான் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்று அங்கே அதை தெளிவாக உணர்த்துகின்றார்கள். ஆக இது போன்ற நிலைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அங்கே முதல்ல காந்தத்தால் இது உருவானது, ஆனால் இங்கே விஷ்ணுவினுடைய மனைவி லட்சுமி என்று இங்கே நாம் அது நுகரப்பட போகும்போது அதாவது வெண்ணிலை உருவான இத்தகைய நிலைகள் இந்த பூமியினுடைய ஈர்ப்பிற்குள் வந்து அது கவரக்கூடிய அந்த சத்தின் தன்மைகளை அது சீதா லட்சுமியாக அதை கவர்கின்றது. ஆக அது சீதா லட்சுமியாக கவர்ந்து கொண்டாலும் இந்த ஒரு செறி இந்த பூமியில உருவானாலும் அது வளர்ந்து பின் அது பட்டு போய் அதனுடைய முழுமையாக அது மறைந்து விட்டாலும் அதிலே உருவான அந்த வித்தை மீண்டும் நாம் பூமியிலே அது ஊன்றப்பட போகும்போது எந்த அந்த மனங்களை அதாவது அந்த செடியிலே விளைந்த மனங்களை எல்லாம் சீதா லட்சுமி என்று இந்த வெப்ப காந்தம் அது கவர்ந்து வைத்திருப்பதை இந்த வித்து மீண்டும் அதனுடைய துடிப்பின் நிலைகள் அந்த வெப்பத்தால் அது ஈர்க்கக்கூடிய காந்தமாக அது சுவாசிக்கப்பட போகும்போது தனக்குள் நுகரப்பட போகும்போது தனக்குள் கவரப்பட போகும்போது அந்த பராசக்தி அது உருவாக்கும் சக்தியாக அந்த சீதா லட்சுமியாக சூரியனால் கவர்ந்து வைத்திருக்கப்பட்ட அந்த அலைகளை மீண்டும் அது அந்த செடி மறைந்தாலும் இந்த வித்தின் மூலமாக சூரியனால் கவரப்பட்ட அந்த அலைகளை தன் இனமான சத்தை அது கவர்ந்து அந்த செடி மீண்டும் அது தலை துவங்கி தன் இனத்தை பெருக்கக்கூடிய சக்தியாக இவ்வாறெல்லாம் உருவாகிறது என்று அது இதையெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அந்த அகஸ்தியனால் அவன் கண்டுணர்ந்த பேருண்மைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அந்த உண்மையின் இயக்கங்களை அந்த மூல கூறுகளை அதனுடைய உணர்வின் செயலாக்கங்களை அதனுடைய விளைவுகளை அதனுடைய பின் நிலைகள் அது எப்படியெல்லாம் மாறுகிறது அது எதை எது எதனுடன் இணைந்து எப்படி மாறுகிறது என்று இது போன்ற நிலைகளை நாம் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் காரண பெயர்களை வைத்து அதனுடைய செயலாக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் இந்த மனித வாழ்க்கையில் நாம் எப்படி இயங்குகின்றோம், நம்மை எந்த உணர்வுகள் நம்மை இயக்குகின்றது, எது நமக்குள் உருவாகின்றது, அந்த உருவான நிலைகள் நம்மை எங்கே வழிநடத்தி செல்கின்றது, ஆக எதை நமக்குள் உருவாக்க வேண்டும், எதை எவ்வாறு மாற்றியமைக்க வேண்டும் என்ற இந்த உண்மைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கே இயற்கையுடைய நீதிகளை அகசியன் கண்ட பேருண்மைகளை நாம் மீண்டும் தெளிவாக தெரிந்து வாழ்க்கையில் தெளிந்த நிலைகள் பெறுவதற்கு குரு இதையெல்லாம் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் காந்தம் ஆக சூரியன் மற்ற தன் அருகில் இருந்து உணவுக்காக கவர்ந்து கொண்டாலும் தனக்குள் விளைந்தது உணவு தாக்கப்படும் போது விஷம் பெறுகின்றது என மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தேன், சொன்னது மறந்து விட்டது என்று நினைக்கிறேன், அந்த மறக்காமல் இருப்பதற்கு மீண்டும் நினைப்படுத்துகின்றேன். ஆகவே இவன் தாக்கிய உணர்வு அது விஷத்தை பிரித்து செல்லப்படும் போது விஷம் பிரிந்து செல்லுகின்றது. ஆனால் இது வெப்பம் என்ற உணர்வு வரப்படும் போது வெப்பத்திற்கு ஈர்க்கும் சக்தி வேண்டும். அப்போ அந்த பரந்தவரையும் மோதும் போது உணர்வின் தன்மை தனக்குள் வெப்பத்தை உருவாக்கும் போது ஈர்க்கும் காந்தம் என்ற நிலைகள் வருகின்றது. இப்போ வெப்ப காந்தம் என்ற நிலைகள் வருகின்றது. நீங்க நெருப்பை வைத்தால் ஈர்க்கும் சக்தி அணைத்து விட்டால் நெருப்பெரியாது. ஆக ஈர்க்கும் தன்மை வந்தால் மோதலில் தான் தன்னுடைய வெப்பம் ஏற்படும். ஆக ஒன்றுடன் ஒன்று தொடர் கொண்டுதான் இயங்குகின்றே தவிர காந்தத்தை நீங்க காட்டும் நிலை ஈர்க்கும் சக்தி நீங்க அடுத்து சுத்தி மூடிடுங்க அது எரியுதா என்று பார்த்தோம். எரியாது. இதை போன்றுதான் மோதலில் ஏற்படும் வெப்பம் வரும்போது ஈர்க்கும் காந்தம் என்ற நிலை வருகின்றது. ஆனால் விஷத்தால் மோதி விஷம் திரும்பி சென்றாலும் திரும்பி செல்லும் முகத்தில் அது முகத்தில் வரும் காந்தத்தை தனக்குள் எடுத்துக் கொள்கின்றது. அதுதான் ஆக இதனின் தன்மை வரப்படும் போது ஆதிசேஷன் இயக்க சக்தி என்ற விஷத்தை வைத்து ஆதி நாராயணன் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டான் நாராயணன் என்றும் இது மறுத்தனமே மீண்டும் வெப்பமாகி இந்த உணர்வின் தன்மை ஈர்க்கப்படும் போது நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு வெப்பம் என்ற நிலையை கொண்டு வருகின்றார்கள். அங்கே லட்சுமி நாராயணா சூரியனுக்கு வைக்கின்றார்கள். இங்கே விஷ்ணுவின் மனைவி லட்சுமி. ஆக வெப்பத்தின் தன்மை கூடும் போதுதான் இங்கே நிலை வருகின்றது. காந்தப்பால் ஈர்த்து மோதும் போதுதான் முதலிலே வெப்பம். ஆக அந்த காந்தப்பால் இருக்கும் விஷத்தின் தன்மை மோதும் போதுதான் முதல் வெப்பம். ஆக இதையெல்லாம் இயற்கையின் மாற்றங்களின் உண்மையின் உணர்வுகளை நாம் அறிவதற்கு காரணத்தை வச்சு சந்தர்ப்பத்தால் எது எவ்வாறு உருவாக்க வேண்டும் நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்றும் தெளிவாக கூறப்பட்டது. ஆக இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் நமது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இதை போல அதை வரப்படும் இன்று நம் பூமிக்குள் வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம். இப்போ ஒரு செடியின் சத்தை நுகருகின்றது சீதா லட்சுமி ஆகின்றது. ஆக இந்த சீதா லட்சுமி என்ற நிலையில் வரப்படும் போது ஒரு செடியான பெண் செடியில் விளைந்த வித்து அதற்குள் விளைந்த பெண் இந்த செடியே மடிந்தாலும் இந்த செடியின் சத்தை வித்து எழுத்து வைத்துள்ளது. ஆக இந்த வித்தினை நிலத்தில் ஊன்றும் போது பூமியின் ஈர்ப்பின் தனை கொண்டு இந்த சூரியன் கவர்ந்து வைத்திருப்பதே இதே சுவையின் தன்மையை புவியின் நிலையில் ஈர்க்கப்படும் போது அந்த உணர்ச்சியின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த சீதா லட்சுமி என்பது எதனை இதை கவர்ந்ததோ அதற்கு உணவாக கொடுத்து அந்த எண்ணத்தை வளர்க்கும் என்பது லட்சுமி என்றும் வளர்ப்பவள். ஆக வெப்பம் என்றும் உருவாக்கும் பராசக்தி சர்வத்தையும் உருவாக்கும் வெப்பமே சர்வத்திய நிலைகள் உருவாக்குகின்றது. அதனால் அது பராசக்தி என்றும் ஆதி சக்தி என்பது விஷம் எதனையும் இயக்க சக்தி கொண்டது. இந்த மூன்று நிலைகள் வரப்படும் போது இது சக்திகளாக இருக்கின்றது. ஒரு பொருளின் தன்மை சீதா என்று சுவையாகின்றது. ஆனால் இதோடு இணைந்து கொண்டால் அந்த உருவத்தின் தன்மை அடையப்படும் விதம் பிரம்மம். ஆக ஆவியாக இருப்பது தெரியவில்லை தனக்குள் இணைந்து இரண்டரை கலந்து கொண்டால் பிரம்மம். ஆக எதை இணைந்து அதனுடைய நிலைகள் செயல்பட்டதோ அதன் மனம் ஞானம். ஆக அறிவென்று வருகின்றது. அதற்கு காரணத்தை அறிவிக்கின்றான் சரஸ்வதி. ஆக உருவான எந்த பொருளோ அதன் சக்தியாக அது இயங்கும் அதன் மனத்தாக அது இயக்கும் எது இந்த அணு தோன்றதோ தனக்குள் இணைந்து கொண்டதோ அதன் வழியே அந்த அணுவில் இயக்கம் அது எதன் அளவுடன் செய்தோ அதன் வலுவாக அது இயக்கும் என்பதற்குத்தான் இது தெளிவாக நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள் பல கோடி உணர்வுகளை அறிந்த அகசியன் இதை தனக்குள் அறிந்திருந்த உணர்வுகள் இதை நாம் கற்று நன்றால் மனிதன் நாம் எப்படி மற்றொன்று நம்மை இயக்குகின்றது மனிதனானவன் இதிலிருந்து நாம் எப்படி தப்புவது.
இன்று கோவில்களிலே பெரும்பகுதி அங்கே கல் சிலைகளை வைத்துத்தான் ஞானிகள் அதை நிர்மாணம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி நமக்கெல்லாம் அதில் பேர் உண்மைகளை தெளிவாக ஒவ்வொரு சாதாரண பாமர மகனும் படிக்காதவர்களும் கண்ணுற்று பார்த்தபின் அந்த சக்திகளை நுகர்வதற்குத்தான் அவ்வாறு உருவாக்கியுள்ளார்கள். அந்த கல் சிலைக்கு நாம் எத்தனையோ அபிஷேகங்களும் ஆராதனைகளையும் செய்கின்றோம். பாலை ஊற்றுகின்றோம், தேனை ஊற்றுகின்றோம், மலர்களை போடுகின்றோம், நறுமணமான எத்தனையோ பன்னீர்களையும் பாலை அதாவது நெய் இப்படி எத்தனையோ உயர்ந்த வஸ்துகளை அந்த கல் சிலைக்கு அந்த கல்லிற்கு நாம் ஊற்றுகின்றோம். ஆக இந்த கல் சிலைக்கு இதை போன்ற ஊற்றுவதனுடைய உண்மை நிலை என்ன, ஏன் கல்லுக்கு இத்தனை அபிஷேகங்கள் செய்கிறார்கள் என்பதை குரு இதிலே நமக்கு தெளிவாக காட்டுகின்றார்கள். ஏனால் இந்த வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் நாம் நம்மை அறியாமலே எத்தனையோ உணர்வுகளை தீமையான சந்தர்ப்பங்களையும் மற்றவர்களை குறை செய்யும் உணர்வுகளையும் சந்திக்க நேருகின்றது. இன்று குரு அவர் சொல்லப்பட போகும்போது என்னுடைய உபதேசத்தை கேட்கின்றீர்கள், தியானம் செய்கின்ற எல்லாம் எடுக்கின்றீர்கள், ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய நிமித்தம் மற்றவர்கள் செய்யக்கூடிய செயலை உற்று பார்த்தபின் இங்கே சாமி இவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவத்தை சொல்லுகின்றார். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கின்றது, ஆனால் இதை யார் பின்பற்றுகின்றார்கள், இங்கே எப்படி தவறு செய்கிறார் என்று அவர்கள் உணர்வுகளைத்தான் நீங்கள் அதிகமாக வளர்க்க முடிகின்றதே தவிர ஆக ஒரு கடன் கேட்கின்றார்கள். கடன் கேட்கப்படுக்கும் போது அது நான் இல்லை என்று சொல்லிவிட்டோம் அல்லது இப்போது தர முடியாது என்று சொல்லிவிட்டால் இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அவர்கள் சரியில்லை என்று சொல்லுவார்கள். இதுபோன்று இந்த வாழ்க்கையில் எத்தனையோ இதுபோன்ற அசந்தர்ப்பங்களாக நம்மை அறியாது பிறர் அவர் எண்ணியபடி நடக்கவில்லை என்றால் குறைகூறும் நிலைகளாக அல்லது குற்றம் சாட்டும் நிலைகளாக நம்மை அறியாமலே அந்த உணர்ச்சிகளை தூண்டும்படியாக எத்தனை செயல்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கின்றது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் நடக்கப்பட போகும்போது இசாமி சொல்ல நிலைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம். அது ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டுதான் வருகின்றேன். ஆனால் வந்தாலும் இவர்கள் இப்படி செய்கின்றார்களே, இப்ப இதிலிருந்து நான் எப்படி விடுவது, எப்படி விடுபடுவது, இதை மாற்ற என்ன செய்வது என்று இப்படி கொடுத்த அருள் சக்திகளை அங்கே எடுக்க முடியாதபடி எத்தனை நிலைகள் இது போன்று வருகின்றது. ஆக இதை போன்ற நிலைகளை மாற்றுவதற்குத்தான் அங்கே கோவில்களிலே கண்ணுற்று பார்க்கப்பட போகும்போது நம்மை அறியாமல் நமது உயிரிலே படக்கூடிய அசுத்தமான உணர்வுகள் அது சுவாசிக்கப்பட போகும்போதுதான் நம்மை அறியாமல் மனங்கள் மாறுவோம், எண்ணங்கள் மாறுவோம், உணர்வுகள் மாறுவோம், உணர்ச்சிகள் மாறுவோம். நம்மை அறியாமலே நல்ல உணர்வுகளை எடுக்க முடியாது, அது தடைப்படுத்துகிறது என்பதை காட்டி அங்கே அந்த கல் சிலைக்கு பாலை போன்ற மனமும் தேனை போன்ற சுவையான நிலைகளும் பன்னீரை போன்ற நறுமணங்களும் சந்தனத்தை போன்ற நறுமணங்களும் இப்படி எத்தனையோ உணர்வுகள் அங்கே அது அபிஷேகமாக அந்த நறுமணங்களை அருள் மனங்களை அங்கே அது ஆலயத்திலே அது ஊற்றுவதாக அந்த சிலைக்கு அந்த அபிஷேகம் செய்வதாக காட்டுகின்றார்கள். ஆக நம்மை அறியாது இது போன்ற தீமையான உணர்வு நம்ம உயிரிலே பட்டு உடல் முழுவதும் அது அபிஷேகம் செய்வது போன்று தீமையான உணர்வுகள் இயக்கி நம்மை தீமை செய்யக்கூடிய நிலைகளாக அல்லது சிந்தனையற்ற நிலைகளாக செய்யக்கூடிய நிலையிலிருந்து விடுபடுவதற்குத்தான் அந்த பாலை போன்ற மனம் நாங்கள் பெற வேண்டும், தேனை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நாங்கள் பெற வேண்டும், பன்னீரை போன்ற தெளிந்த மனம் பெற வேண்டும், அந்த நறுமணமான நிலைகள் பெற வேண்டும் என்று பிறருடைய தீமை செய்யக்கூடிய உணர்வுகளோ அல்லது பிறருடைய குற்றம் உணர்வுகளையோ நாம் எண்ணாதபடி அந்த உணர்வுகளை நம்ம உயிரான ஈசனுக்குள் அது இயங்க விடாதபடி அபிஷேகமாகாதபடி அந்த உணர்வுகள் நம்மை இயக்க செய்யாதபடி அந்த உணர்வுகளை சூட்சுமத்தில் கண்ணுற்று பார்க்கப்பட போகும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த தீமையான உணர்வுகள் நமது உயிரில பட்டு எப்படி நம்மை தீமை செய்வனாக அந்த வேதனைப்படும் நிலைகளாக உருவாக்குகின்றது. இதை போன்று இந்த காட்டிலே மறைந்துள்ள அருள் உணர்வுகளை நாம் சுவாசிக்கப்பட போகும்போது நம்மை அறியாமலே நல் உணர்வுகளை பெறுவதற்கும் அந்த நல் சக்திகளை நமக்குள் சேர்ப்பிப்பதற்கும் நம்மை அறியாமல் வந்த தீமைகளை நீக்குவதற்கும் இந்த உணர்வுகள் நமக்குள் அத்வைதமாக அது பெரும்படி செய்கின்றன. ஆக இந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்து அந்த உணர்ச்சிகள் நமக்குள் ஓங்கி வளர்ந்து இந்த உணர்வுகளை தீமை வரும்பொழுதெல்லாம் எண்ணி எடுக்கப்பட போகும்போது இந்த உணர்ச்சிகளால் அது அறிந்து செயல்படும் சக்தியாக விசிஷ்டாத்வைதம் அதாவது விசிஷ்டாத்வைதம் விசித்திரமான நிலைகளாக அது அங்கே இல்லை. ஆனால் அந்த உணர்வுகளை எண்ணி சுவாசிக்கும்படி செய்கின்ற அதாவது தீமையான சந்தர்ப்பங்கள் அந்த நல் உணர்வுகளை நாம் எப்படி பெற வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே ஆலயங்களிலே இது போன்ற நிலைகளை அது நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டப்படும் போது அந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் எண்ணினோம் என்றால் அந்த எண்ணி பழகி கொண்டு வைத்தோம் என்றால் இந்த வாழ்க்கையில் தீமைகள் வரும்பொழுதெல்லாம் இந்த அருள் உணர்வுகளை அந்த கல் சிலைக்கு எப்படி அந்த உயர்ந்த மனங்களை அபிஷேகிக்கின்றார்களோ இதுபோன்று தீமை வரும்பொழுதெல்லாம் அந்த அருள் மனங்களை நாம் சுவாசித்து நம் நல்ல மனதை நம் நல்ல எண்ணங்களை நம் நல்ல குணங்களை காக்கும்படி பல கோடி சரீரங்கள் பெற்ற இந்த உயர்ந்த மனித பிறவியான இந்த பரிணாம வளர்ச்சியில் தீமையிலிருந்து விடுபட்ட இந்த உயர்ந்த நிலைகளை மீண்டும் இது போன்ற விஷத்தன்மையான நிலைகள் நமக்குள் வளராதபடி வளர்ச்சியின் பாதையில் அருள் உணர்வுகளை சுவாசித்து அருள் வழி வாழ்ந்து அருள் வாழ்க்கை வாழ்ந்து அருள் உணர்வுகளை நமக்குள் வளர்க்கும்படி செய்து இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் அழியா ஒளி சரீரம் நாம் பெற வேண்டும். அத்தகைய நிலைகள் பெறுவதற்கு துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் மீண்டும் துவைதம் அந்த ஒளியான உணர்வுகளை மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளை மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகளை ஒளியாக மாற்றும் உணர்வுகளை சுவாசிக்கும்படி வளர்க்கும்படி அந்த நிலைகளை அடையும்படி ஞானிகள் தெளிவாக காட்டியுள்ளார்கள். கல்லுக்கல்ல நமது உயிரான ஈசனுக்கு இந்த உயர்ந்த மனங்களை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அபிஷேகம் செய்ய வேண்டும், நமக்குள் இதை வளர்க்க வேண்டும் என்பதற்கு சாதாரண மக்களுக்கும் எழுத்தறிவில்லாதவர்கள் இதை ஒட்டு பார்த்து அந்த உணர்வுகளை சுவாசித்து விசிஷ்டாத்வைதம் அந்த உணர்வுகளை நுகர்ந்தறிந்து அந்த உணர்வுகளை உடலாக்கு ஒளியான அணுக்களை உனக்குள் உருவாக்கு உயிராத்மாவை ஒளியாக்கு என்பதை அங்கே காட்டப்படுகிறது என்று குரு இதில் தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்.
கல்விக்கு நாம் எத்தனையோ நிலைகள் முக்கியத்துவம் கொடுத்தோம், கல்வி வளர்க்கின்றோம். ஆனால் கல்வி வளர்த்துக் கொண்டாலும் அவன் இந்த உடல் இச்சைக்கு செயல்படுகின்றான், அவன் செய்யும் தவறோ ஏராளமானது என்று டாக்டர் படித்தைக்கு பரீட்சைக்கு போயிட்டு அவன் அந்த பரீட்சைக்கு உள்ளுக்கு போய் அடுத்து இங்கே மேல் படிப்பு செல்லப்படும் நுழைவாயிலேயே அவன் உள்ளுக்கு வந்தவன கெட்ட வழியில் அவன் எப்படி எல்லாம் தவறு செய்யணும் மேற்படிப்புக்கு செல்வர்களும் தவறு செய்யும் உணர்ச்சி ஊட்டி அவனும் தவறு செய்வனாக மாற்றி நாட்டை காக்கும் நிலை இல்லை. தவறு செய்த வாழும் உணர்வாக இவன் கல்வி கற்று வந்தாலும் இந்த முறைகேடான நிலைகள் தான் இன்று நடந்து கொண்டு இருக்கின்றன. அவன் கேட்பார் இல்லை. ஆக இந்த உணர்வு தன்மை பெறை வரும் இந்த காலத்தில் நாம் சிந்திக்கிறது எப்போது, சிந்தனையுடன் தீமையை அகற்றுவது இப்போது. ஆகவே இதன் உணர்வுகள் பரவிக் கொண்டு வருகின்றது, காற்று மண்டலம் நச்சுத்தன்மை ஆகிக் கொண்டு வருகின்றது. ஆக இதிலிருந்து நாம் மீள வேண்டும். எப்படி மீட்டது? இன்னைக்கு நமக்கெல்லாம் ஆயிரத்தி சொன்னாலும் கேட்கும்போது சாமி நல்லா சொல்லணும், நல்லா இருந்ததுதான் நாம சொல்ல முடியும். அடுத்தபடி வாழ்க்கையில் வரும்போது ஒருத்தன் வெறுப்பான விஷயம் பண்ணும்போது சாமி சொல்றாரு பாட்டு என்னை எப்படி திட்டா எப்படி நான் உண்மை செய்யலே திட்டான், இதை விட்டுவோம் அதை பிடிச்சிடும். அதே சமயத்தில் இவனுக்கு உகந்த என்ன செய்வா, தன் கடையில சரக்கு வாங்கியிருக்கோம், அவர் கடன் கேட்டு கொடுக்கணும், அந்த சரக்கெல்லாம் மோசம் கேட்கும், கடன் இல்லதுக்காக இப்படி எல்லாம் நடக்கும். இதே போல எத்தனையோ வகையில் பிறர் செய்யும் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது தீமையின் நிலைவே வருகிறது. ஆக நாம எந்த சாமியை பார்த்து என்ன தியானம் பண்ணிதான் என்ன ஆகுது, எந்த கடவுளை பார்த்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறவர்களை செய்யும். அதனால்தான் கோயில்களை வைத்து மனித உடல் இந்த சிலைகளை வைத்து சாமிக்கு அவர் பாலாபிஷேகம் செய்யறாங்க, தேனாபிஷேகம் செய்யறாங்க, சந்தன அபிஷேகம் செய்யறாங்க, நன்னீர் வச்சு சுத்தப்படுத்தணும், பன்னீர் வச்சு சுத்தப்படுத்தணும். எதுக்கு அந்த சிலைக்கு செய்யறாங்க, ஏதோ அமல் பண்ணணும்னு பாலாபிஷேகம் செய்யணும்னு நாம அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கிறோம். ஆனால் அந்த பால் எதுக்கு, நம்ம கண்ணில் பார்த்தா பால் என்ன செய்யும், நம்ம தரணும் பாலை போல மனம் தரணும், பகிர்ந்து வாழும் சக்தி தரணும், இந்த தேனி போல சுவையான நிலைகள் பெறணும், கனியை போன்று சுவையான சொல்லும் செய்யணும், என் உடல்ல படணும், என் குடும்பத்தில் படணும், இந்த கோயிலுக்கு வரவன் படணும், நம்ம அந்த கோயிலுக்கு வரவன் குடும்பம் தான் அந்த நிலை பெறணும். அவன் எத்தனை பேர் நம்ம எந்த பால விஷயத்தை செய்து நல்ல ஒழுக்கங்களை நமக்குள் சுவாசிக்க செய்யணும். கோயிலில் போய் யாராவது நினைக்கிறோமா, நம்மளை பண்படுத்துறதுக்கு சிலை வைத்து இது துவைதம். நாம் அதை ஊத்தும் பாலை பார்க்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய மனம் அத்வைதம். நாம் நுகர்ந்து அறிவிப்போம் உயிரில் பட்டாலும் இந்த உணர்ச்சியை நாம் எண்ணி இருக்கும் போது அந்த வருகின்றது, அந்த உணர்ச்சியின் தன்மை வரும்போது அது வந்து விசேஷத்துவம், அந்த உணர்ச்சியை நம்ம இயக்கணும். அதை உணர்வின் தன் உடலாகும் போது தீமைகள் நீக்கி நல்ல மனம் உள்ள அணுக்களை நம்ம உடலை உருவாக்க நீ கற்றுக்கொள். ஏன்னா அது கல் ஊற்றிய உணர்வின் தன்மையை நுகர்ந்து நாம் மனிதனாக நுகரப்படும் போது இந்த தீமையை நீக்கும் உணர்வு நமக்கு எப்படி வளர்க்க வேண்டும் என்று கண்ட ஞானிகள் இதை செய்திருக்கிறார்கள்.